அப்படியே சுவாமி வெளியாச்சு, சுவாமி சுவாமி ஆரம்பிச்சுக்கலாம், சுவாமி
ஆரம்பிச்சுக்கலாம்.
அப்படியே அப்படியே
வேதாந்தலக்ஷ்மணமுனீந்திரகிருபாத்தபோதமுதத்வாடயுக்மசரதீர்வசுங்கராஜம் த்ரயந்தயுக்மகிருதபூரிபரிஶ்ரமந்தம் ஸ்ரீரங்கலக்ஷ்மண முனிம் சரணம் ப்ரபத்யே. அஸ்மத் குருபியோ நம, அஸ்மத் பரமகுருபியோ நம, அஸ்மத் சர்வகுருபியோ நம. ஸ்ரீமதே வேதாந்தகுருவே நம, ஸ்ரீமதே ராமானுஜாய நம, ஸ்ரீமஹாபூர்ணாய நம, ஸ்ரீமத்யாமனமுனே நம, ஸ்ரீராமமிஸ்ராய நம, ஸ்ரீபுண்டரீகாட்சாய நம, ஸ்ரீமந்நாதமுனே நம, ஸ்ரீமதே ஷடகோபாய நம, ஸ்ரீமதே விஷ்வக்வேனாய நம, ஸ்ரீயை நம, ஸ்ரீதராய நம. ராமானுஜதயாபாத்ரம் ஜானவைராக்யபூஷணம் ஸ்ரீமத் வேங்கடநாதாரியம் வந்தே வேதாந்ததேசிகம். ஸ்ரீமான் வேங்கடநாதாரிய கவிதார்க்கியகேசரி வேதாந்தாச்சாரியவர்யோ மே சந்நிதத்தான் சதாகிருதி. சீரொன்றுதோப்பல் திருவேங்கடமுடையான் பாரொன்னச்சொன்ன பழமொழிகள் ஓரொன்று தானேமையாதோ தாரணியில் வாழ்வார்க்கு வானேரப்போமளவும் வாழ்வு ஜீவனம் ஜெகதாம் ஜீயாது கிமப்யபகதம் சுதந்திரம் சர்வதந்திரேஷோ வேங்கடேஷாஹ்வயம் மகான். 1269வது வருஷம் சுவாமியினுடைய திருவவதாரம். 1269 AD விபவ வருஷம் என்பதாக நம்முடைய ஆச்சாரியர்கள் சுவாமி தேசிகனுடையதான அவதார காலத்தை குறித்து கொடுத்திருக்கிறார்கள். இப்பொழுது சுவாமி தேசிகனுடைய 743வது திருநக்ஷத்திரம் புரட்டாசி சிரவணத்தன்று ரொம்ப விசேஷமாக எல்லா சிஷ்யர்களாலும் எல்லா கோவில்களிலேயும் நம் ஆச்சாரியனுக்கு திருநக்ஷத்திரம் செய்வதுதான் நம்முடைய எல்லா விசேஷங்களிலேயும் முக்கிய விசேஷம், அதுதான் நமக்கு பிரதானமான கைங்கரியம் என்று ரொம்ப ஆவலோடு தேசிக சம்பிரதாயத்தினுடைய சிஷ்யர்கள் எல்லாரும் ரொம்ப நன்னா பண்ணினா பண்ணின்னு இருக்கா. போன இப்போ புரட்டாசி சிரவணத்துக்கு முன்னால் ஒரு 10 நாள் உற்சவம், அதுவும் நிறைய இடங்களில் நன்னா நடந்தது. அது கர்ப்போத்சவமாக நடந்தது, இப்போ ஜனனோத்சவமாக நடந்துட்டு இருக்கு, இன்னும் நிறைய கோவில்களில் நடக்கிறது. ரொம்ப ஆச்சரியமான ஒரு ஆச்சாரிய விசுவாசத்தையும் நம்ம தேசிகன் நம்ம ஆச்சாரியனுக்கு நாம் எப்படியாவது இந்த கைங்கரியத்திலே அன்வயிக்க வேணும், எந்த விதத்திலாவது அன்வயிக்க வேணும் என்று திரவிய சகாயமாயோ இல்லை பாராயண கைங்கரியமாயோ இல்லை இந்த கோஷ்டியிலே நின்று தேசிகனை சேவிக்கிற ஒரு பாக்கியத்துமாயோ எப்படியாவது தேசிகனுக்கு என்று நாம் அன்வயிக்க வேண்டும் என்று பல பிரகாரங்களினாலே பக்தர்கள் தேசிகனுடைய ஸ்ரீசூக்தியை ஆற்றுல பாராயணம் பண்ணுறது என்று அந்த விதத்திலாவது நமக்கு தேசிக ஸ்மரணம் எப்பவும் இருக்கணும் என்று யதாசக்தி நம்ம சிஷியால் சம்பிரதாயத்து சிஷியால் எல்லாரும் ரொம்ப ஆசைப்பட்டு நடத்துகிற திருநக்ஷத்திரம் சுவாமி தேசிகனுடையது. அந்த தேசிகனுடைய கர்ப்போத்சவம் முடிஞ்சு இப்போ ஜனனோத்சவம் நடக்கிற இந்த சந்தர்ப்பத்திலையும் நாம் இந்த ஆச்சாரிய பரம்பரா அனுசந்தானத்தில் நாம் தேசிகனுடைய சுவாமி தேசிகனுடைய சரித்திரத்தையும் வைபவத்தையுமே அனுபவிச்சுட்ருக்கோன்றது அது தானே அமைஞ்சிருக்கிறதான ஒரு பொருத்தம். இப்போது நாம் ஆச்சாரியருடைய வைபவத்தை பார்த்துட்டு வரச்சே சுவாமி தேசிகனுடைய தினச்சரியை என்ன மாதிரி இருந்தது என்பதை சுவாமியினுடைய குமாரருடைய ஸ்தோத்திரத்தினாலேயே பார்த்துட்டு வந்தோம். அதில் 15வது ஸ்லோகம் அதான் போன வாரம் பார்த்தோம். அத்தஸ்கரகிராஹிய பவித்திர பாத்திரைஹி அனிந்திரியோன் மாதகரைர் ஹவிர்பிஹி ஆராத்ய தேவம் கமலா சகாயம் ஆராதேதம் ஹிதானுயாகம் என்பதாக அதஸ்கரகிராஹிய பவித்ர பாத்திரைஹி என்ற வார்த்தைக்கு என்ன ஆச்சரியமான ஒரு அர்த்தம் இருக்குதுன்னு பார்த்தோம் போன வாரம். சுவாமி தேசிகனுடையதான வைராக்கியம் அது திருமாளிகையிலே எங்கும் அந்த வைராக்கியத்தினுடைய அழகை பார்க்கலாம். எப்படி ஐஸ்வர்யத்தினுடைய அழகை பல திருமாளிகளிலே பார்க்கலாமோ அதுபோல வைராக்கியத்தினுடைய அழகை சுவாமியினுடைய திருமாளிகைகளை பார்க்கலாம். எந்த ஒரு பொருளையும் தன்னுடைய கேவலம் சௌக்கியத்திற்காக என்று சேகரித்து கொண்டு அதனாலே ஒரு ஆடம்பரத்தையோ சந்தோஷத்தையோ அடையாத ஒரு பரிசுத்தமான மகாத்மா சுவாமி தேசிகன். ஒரு வைஷ்ணவன் பகவத் ஆராதனத்துக்காக எப்படி ஜீவிக்கணும், வாழ்வதெல்லாம் எம்பெருமானுடைய சிந்தையிலேயே, அது பெருமாளுக்காக வாழும்போது, அதுவும் சாஸ்திரியமாகவே ஜீவிக்கும்போது, அதுவும் பூர்ண வைராக்கியத்தோடே ஜீவித்து கொண்டிருக்கும் போது அந்த அழகானது எப்படி இருக்கும் என்றால், அது சுவாமி தேசிகனுடைய திருமாளிகையிலே எங்கும் அந்த அழகு இருந்தது என்பதை ரொம்ப அழகான ஒரு வார்த்தையினாலே சாதித்தார். அதர்கர கிராஹிய பவித்ர பாத்திரைஹி, அது பெருமாளுக்கு திருவாராதன பாத்திரம் கூட, அது ரொம்ப தங்கம் வெள்ளி என்று ரொம்ப ஒசந்த பொருளாக இருந்து, அது திருடன் பார்த்தான்னா ஆகா இந்த பொருள் நன்னா இருக்கே நாம் எடுத்துட்டு போகலாமே அப்படின்னு நினைக்க முடியாது. அப்படி ரொம்ப எளிமையான பாத்திரங்களினாலே திருவாராதனத்தில் மானசீகமான ஆராதனம் உண்டு. மானசீகமான ஆராதனத்தும் போது எப்படி நாம் வெளியிலே ஆராதனம் பண்ணச்சே, பாஹ்ய ஆராதனம் பண்ணச்சே, எப்படியெல்லாம் பெருமாளுக்கு அலங்காரங்களும் சமர்ப்பணங்களும் எல்லாம் ரொம்ப வசதியாக இருக்குமோ, அதுபோல் அதை விட ஆயிரம் பங்கு கோடி பங்கு மானசீகமாக வசதியாக சமர்ப்பிக்கிற ஆராதனம் ரொம்ப விசேஷம்னு நம்முடைய ஆன்மீகத்திலையும் சொல்லி கொடுத்துருக்கா. வெளியிலே செய்யும்போது ஆராதனத்தை எவ்வளவு பிரீத்தியாயும் பவ்யமாயும் செய்வோமோ, அதை விட இன்னும் ரொம்ப வசதியாக மானசிக ஆராதனம் அவசியம் பண்ணணும். அதில் சௌவர்ணே ஸ்தாலிவரியே மணிகண கஜிதே கோகிருதாக்தான் சுபக்வான் பக்ஷியான் போஜ்யாம்ச லேஹ்யான் பரமமதவி சோஷ்ய மன்னன்னிதாய நானாசாக்கைருபேதம் சுவதி மதிகிருதம் க்ஷீரபானீயயுக்தம் தாம்பூலம் சாத்மேஸ்மை பிரதி திவசமகம் மானசம் கல்பயாமி என்று திருவாராதனத்தில் ஒரு ஸ்லோகம் ரொம்ப வசதியான ஸ்லோகம் அது. அதில் நம்மால் வாஸ்தவத்தில் பெருமாளுக்கு பெரிய ரத்னங்களும் வசதியான தங்கத்தினாலேயே எல்லா சமர்ப்பணங்களும் அதுவும் ரொம்ப ஆச்சரியமாக நிறையவும் சமர்ப்பிப்பது, நிறைய பதார்த்தங்களை வசந்த வசந்த விலை உயர்ந்த பதார்த்தங்களை சமர்ப்பிப்பது, சமர்ப்பிக்கும் திரவியங்கள் தான் பக்ஷ்ய போஜ்யாதிகள் எல்லாம் விசேஷமாக பிரதி தினமும் நானா விதமான சமர்ப்பி, அதுவும் ரொம்ப தரமான பக்ஷ்ய போஜ்யங்கள்லாம் சமர்ப்பிக்கிறது என்றெல்லாம் பிரதி தினமும் சாத்தியம் இல்லை தான், யாருக்கும் சாத்தியம் இல்லை. ஆனால் திருவாராதனமாக நம்ம சமர்ப்பிக்கும் போது மானசிகமாக ரொம்ப வசந்ததான பெரிய ரத்ன சிம்மாசனங்களிலே பெருமான் பிராட்டி இவர்களெல்லாம் நாம் எழுந்துருளை பண்ணி சமர்ப்பிக்கும் அக்யபாத யாஜமனியம் சமர்ப்பிக்கும் இந்த வட்டில் முதலான பிரதிகிரக பாத்திரங்கள் உதிரணி அதெல்லாம் கூட அப்படியே தங்கமாயும் அப்படியே ரத்ன கஜிதமாயும் அப்படி நமக்கு மனசுக்கு எவ்வளவு திருப்தியாக எவ்வளவு ஐஸ்வர்யத்தினாலே பெருமாளை ஆராதிக்கணும் என்று ஆராதி ஆசை இருக்கோ அவ்வளவு ஆசையோடே மானசிக ஆராதனம் நிறைய பண்ணலாம். அந்த மானசிக ஆராதனம் ரொம்ப 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 வசதி வாஸ்தவமாக சமர்ப்பிக்கிறதான பாஹ்ய ஆராதனத்தை விட என்று, ஏன்னா மானசிக ஆராதனத்திலே பரிபூர்ணமான மனசினோடையே எல்லாத்தையும் செய்யறதுனால பாஹ்ய ஆராதனத்தில் அதுலேயும் அப்பேற்பட்ட மானசிகமான ஒரு சமர்ப்பணங்கள் பவ்யங்கள் ஸ்ரத்தைகள் எல்லாம் இருக்கும்னாலும் அது மானசிகமாக சமர்ப்பிக்கச்சு மொத்தமே பரிபூர்ணமாக மனசாகவே இருக்கிறதுனால அந்த மனோபாவத்தினுடைய வசத்தி தான் ரொம்ப விசேஷம்னு சொன்னால், அதனால் தேசிகன் அந்த மானசிக ஆராதனத்தை பண்ணச்சே எத்தனையோ ஐஸ்வர்யங்கள் எல்லாம் சங்கல்பிச்சுண்டு மானசிகமாக சமர்ப்பிப்பார். ஆனால் பாஹ்ய ஆராதனம்னு அது வெளிப்படையாக பண்ணுற ஆராதனத்தில் எந்த வஸ்துவும் காஸ்ட்லியாக இருக்கவே இருக்காது, எல்லா வசும் ரொம்ப எளிமையான பதார்த்தங்களாக இருக்கும். திருடன் வந்தான்னா இதை நாம் எடுத்துகிட்டு போகணும்னு நினைக்க முடியவே முடியாது என்று சாதிச்சார். அந்த மாதிரியான வஸ்துக்களை கொண்டு பெருமாளை ஆராதிப்பார் என்று அந்த எளிமையை சாதிச்சார். அப்புறம் அந்த திருவாராதனத்திலே பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது என்னவா இருக்கும் என்பதை சாதிக்கிறார். பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது ஹவிசு என்பதாக பொதுவாக யாகத்திலே சமர்ப்பிக்கிற அந்த ஹவிசு என்ற சொல்லல் இருக்கு, அதே ஹவிசு என்ற சொல்லையே சொல்லித்தான் நாம் சமர்ப்பிக்கிறதான இந்த தலிகைக்கும் பேரு. ஏன்னா இதுவும் பெரிய யாகம், இந்த திருவாராதனத்துக்கு யாகம்னே பேரு. நாம் செய்யும் திருவாராதனம் நம்ம கிரந்தங்கள்லே சொல்லச்சே யாகம்னே சொல்லியிருக்கு. அந்த யாகத்துல எது பிரதான சமர்ப்பணம் அது ஹவிசு என்று சொல்வது. நாம் தலிகை சமர்ப்பிக்கிறோமே அந்த தலிகை ஹவிசு தான், அந்த ஹவிஸ் எப்படி இருக்கும்னார், அனிந்திரியோன்மாத கரையில் ஹவிர்பிஹி அனிந்திரிய உன்மாத கரைஹி. அந்த ஹவிஸை பெருமாளுக்கு சமர்ப்பிச்சுட்டு அப்புறம் நாம் சுவீகரிக்கிறோமோ இல்லையோ, நாம் சுவீகரிக்கச்சே அதாவது நாம் சாப்பிட்றோம், சாப்பிட்டா எப்படி இருக்கும்னா அனிந்திரிய உன்மாத கரைஹி, அது சாப்பிட்டா நமக்கு கொழுப்பு வராதுன்னு. எந்த ஆகாரத்தை சாப்பிட்டா கொழுப்பு பிடிக்காதோ அந்த மாதிரியான ஆகாரத்தை தான் பெருமாளுக்கு சமர்ப்பித்து சுவாமி தேசிகனும் சுவீகரிப்பார்னு இந்த ஸ்லோகத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை சாதிக்கிறார். எதனால் இப்படி எந்த ஆகாரத்தை சாப்பிட்டா கொழுப்பு பிடிக்காதோ அந்த ஆகாரத்தை ஏன் சமர்ப்பிப்பார்னா, அது ஆகார நியமம், ஆகார சுத்தி என்றதான தத்துவத்தை தாத்பரியத்தை உள்ளடக்கி வச்சதான வார்த்தை இது. ஸ்ரீ வைஷ்ணவாளுடைய பல முக்கியமான ஒரு கவனித்து செய்கிற விஷயங்களில் ஆகாரம், ஆகார சுத்தி என்பது ரொம்ப முக்கியம். இதை வைஷ்ணவாள் எல்லாரும் தெரிஞ்சுட்டு இருக்கா. எந்த பதார்த்தத்தையும் இந்த பதார்த்தத்தை சாப்பிட்டா என்ன, இதனால் என்ன தோஷம், எல்லாம் பூமியில் விளையிறது தானே, அவள்லாம் சாப்பிடலையா, அவளுக்கு என்ன ஆயிடுத்து, இன்னும் கேட்டால் அவள் நம்மளை விட நன்னா தான் இருக்கா, அதனால் அவள் சாப்பிட்றத பார்த்து நாமும் சாப்பிடலாம் அப்படின்னு நிறைய பேர் நினைக்கிறா, அதை நினச்சி ஃபாலோ பண்ணுறோம், பண்ண ஆரம்பிச்சுட்டா. அதனால் இப்போ பிராச்சீன காலத்தை விட இந்த காலத்தில் வைஷ்ணவாளுடைய ஆகாரத்தில் சுத்தி குறைஞ்சி போய் தான் இருக்குது. அது எதனால், அது அந்த ஆகார சுத்தியினுடையதான பெருமை கொஞ்சம் கொஞ்சமாக நம்மளுடைய ஒரு உபதேசத்தில் குறைஞ்சி போயிடுத்து. அதனால் அது ஆகார சுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப குறைஞ்சி போயிடுத்துன்றது இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இந்த உபன்யாசத்தை கேட்டுருக்கிறவாளுக்கு கூட ஒருவேளை அப்படி ஒரு சாஸ்திரியமான ஆகார சுத்தி அனுஷ்டானத்தில் இல்லாமல் இருக்கலாம். அதனால் மேலே சொல்ல போகிற சில விஷயங்களை கேட்டுட்டு ஐயோ நாம் இப்படி இருக்கோமே அப்படின்னு நினச்சி இதை மாற்றிக்கவும் முடியலையே, இப்போ இந்த மாதிரி பிரவச்சனத்தை கேட்டோம்னா ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கே அப்படின்னு தோணலாம். ஆனால் அந்த மாதிரி அவளெல்லாம் கஷ்டப்படுத்தணும், அவள் மனசு வருத்தணும் அப்படின்றதான அபிப்பிராயம் கிடையாது. நம்ம ஆச்சாரியால் எவ்வளவு அந்த ஆகார சுத்தியை ரொம்ப கடைபிடிச்சா, எப்படி பக்தி ரொம்ப முக்கியமோ, எப்படி ஞானம் ரொம்ப முக்கியமோ, அனுஷ்டானம் முக்கியமோ, அதுபோல் அந்த அனுஷ்டானத்தில் ஒரு அம்சமாக இந்த பக்தியும் ஞானமும் அனுஷ்டானமும் அது சுத்தமாக இருக்கிறதுக்கும் நல்ல ஸ்திரமாக இருக்கிறதுக்கும் நிஷ்டை குலையாமல் இருக்கிறதுக்கும் ஆகார சுத்தி ரொம்ப முக்கியம் என்பதை அவள் தெரிஞ்சு வச்சுருந்து அதை கடைபிடிச்சு நமக்கும் உபதேசித்து வச்சுருக்கா என்றதை நாம் அவசியம் தெரிஞ்சுக்கவாவது தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக ஆகார சுத்தியை பற்றி சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்கு. ஏன்னா வைஷ்ணவ சம்பிரதாயத்தினுடைய விஷயங்களை நாம் இந்த குரு பரம்பரா அனுசந்தானத்தும் போது சில சில விஷயங்களை அவசியமாக தெரிஞ்சுட்டு வரோம். அப்படி தெரிஞ்சுட்டு வரைச்சே வைஷ்ணவாளுடைய சம்பிரதாய ஞானம்னா எது, அவள் வைஷ்ணவாளுடைய பக்தின்னா எந்த மாதிரியான பக்தியை அவள் வசந்த பக்தியாக உபதேசம் பண்ணியிருக்கா, அனுஷ்டிக்கிறா என்றது நாம் அவசியம் அப்பப்போ பேசி பெருமைப்பட்டுக்கிறா போல நம்மளுடைய ஆகார சுத்தியும் ரொம்ப ரொம்ப வசதியானது. அதை நம்ம ஆச்சாரியால் ரொம்பவும் ரொம்ப கவனமாக கடைபிடிச்சு ஆகார சுத்தி என்பது அந்த பக்திக்கு அடிப்படையானபடியினால பக்தி எவ்வளவு முக்கியமோ அவ்வளவு ஆகார சுத்தி முக்கியம் என்று அதை தீவிரமாக கடைபிடிச்சிருக்கா. அந்த தீவிரமாக கடைபிடிச்சா அது ரொம்ப நல்லதாகவும் இருந்தது. இந்த ஸ்லோகத்தில் சுவாமி தேசிகனுடைய நித்தியானுஷ்டானத்தை சொல்லிட்டு வரைச்சே நித்தியானுஷ்டானத்தில் ஆகார சுத்தியும் ரொம்ப முக்கியமான அம்சம் என்றத ஒரு சின்ன குறிப்பினாலே குமாரர் அழகாக காட்டிட்டு மேலே போகிறார். அது அனிந்திரியோன்மாதகரைர் ஹவிர்பிஹி என்று, அனிந்திரிய உன்மாதகரைஹி, இந்திரியங்களுக்கெல்லாம் உன்மாதத்தை பண்ணாததான ஆகாரத்தை பெருமாளுக்கு சமர்ப்பித்து தானும் சுவீகரிப்பார்னு சாய்க்கிறாருங்க. இந்திரியங்களுக்கு உன்மாதத்தை, அதாவது இந்திரியங்களுக்கு கொழுப்பை திமிரை உண்டாக்காத ஆகாரமாக இருக்கணும் ஆகாரம் என்பது ரொம்ப முக்கியம். இதை சுவாமி தேசிகன் ஆகார நியமம்ன்றதான தனி பிரபந்தத்தினாலேயே தமிழ் பிரபந்தத்தினாலே சாதிச்சிருக்கார். ஆகார நியமம் தேசிகன் சாதிக்கும் போது அதில் ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு வார்த்தை சொன்னார். என்ன சாதிச்சிருக்கார்னா, நம்ம பெரியவாள் வைஷ்ணவாள் ஆகார நியமம்னு கடைபிடிக்கிறாளே, அது கடைபிடிக்கிறதுக்கு என்ன மூலம், என்ன யார் சொல்லி இந்த ஆகார நியமத்தை கடைபிடிக்கிறோம்னா, அதுக்காக சொன்னார் அது ரெண்டு ராமானுஜர்கள் சொல்லி கடைபிடிக்கிறோம்னார். அவர் ஒரு ராமானுஜன் கண்ணன், பலராமனுக்கு தம்பியானபடினாலே ராமானுஜன் கண்ணன், அது கண்ணனும் கீதையிலே சாதிச்சிருக்கார். ஆகார சுத்தி ரொம்ப அவசியமப்பா என்று குணத்திரை விபாகத்திலலாம் சொல்லச்சே, சத்வம் ரஜசு தமசுன்றது தான் இந்த பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கு. அதில் சத்வம்ன்றது ரொம்ப வசதி, அது ஆத்மாவுக்கு தெளிவை கொடுக்கும், நல்ல சுத்தியை கொடுக்கும், பக்தியை கொடுக்கும், சந்தோஷத்தை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும். இதெல்லாம் சத்வம் என்றதான குணத்தினுடைய ஒரு பலன். இந்த சத்வம்ன்ற குணமும் பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கு, எல்லாத்துலேயும் இருக்குது இந்த சத்வம்ன்றது, எந்த பொருளிலையும் இருக்குது இது. ஏன்னா பிரகிருதி தானே மொத்தமே, அந்த பிரகிருதிக்கு இயற்கைன்னு தமிழில் சொல்லுவோம், நேச்சர்னு வேணால் இங்கிலீஷில் சொல்லலாம். இந்த நேச்சர் அது சுவாவமாகவே மூணு குணத்தோடு இருக்கும், சத்வம் என்னும் ரஜஸ்ன்னும் தமசுன்னும் மூணு குணத்தோடு இருக்கும். அதில் சத்துவமானது சந்தோஷத்தை கொடுக்கும், தெளிவை கொடுக்கும், ஞானத்தை கொடுக்கும், பக்தியை கொடுக்கும், நிம்மதியை கொடுக்கும் என்று ஒரு அம்சம். இந்த ரஜஸுன்னு ஒன்று இருக்குது, ரஜோகுணம்னு சொல்லலாம். இந்த ரஜோகுணம் என்னத்தை கொடுக்கும்னா, கோபத்தை கொடுக்கும், ஆசையை கொடுக்கும், வேகத்தை கொடுக்கும், திமிரை கொடுக்கும், அதான் ரொம்ப முக்கியம், ஒரு பெரிய எழுச்சியை கொடுக்கும், திமிரை கொடுக்கும். இது ரஜோகுணத்தினுடைய ஸ்வபாவம். தமோகுணம்னு ஒன்று இருக்குது, சமகுணமானது அது சோம்பேறித்தனத்தை கொடுக்கும், அஜானத்தை கொடுக்கும், தூக்கத்தை கொடுக்கும், துக்கத்தை கொடுக்கும். அப்படியே செயல்பாடல்லாததான அப்படியே அழுந்தி போகிறதான சுவாவத்தை கொடுக்கும். இப்படி இது மூணும் இருக்குது. இது சத்வம் ரஜசு தமசு என்கிறதான இந்த மூன்றும் கலந்து 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 தான் பிரபஞ்சம் பூரா வியாபிச்சிருக்கு. எந்த விஷயத்தில் சத்வம் அதிகமாக இருக்கோ அந்த விஷயம் நமக்கு வேணும். சத்வம் ரஜசு தமசு மூணும் கலந்து தான் இருக்கும், கலந்து இல்லாத சுத்த சத்துவமான ஒரு பொருள் இந்த பிரபஞ்சத்தில் கிடையாது, அது வைகுண்டத்தில் தான். இங்கே சுத்த சத்துவமான பொருள் கிடையாது. ஆனால் இருந்தாலும் எந்த பொருளிலே சத்துவம் அதிகமாக இருக்குது, எந்த பொருளிலே ரஜஸ் அதிகமாக இருக்குது, தமஸ் அதிகமாக இருக்குது என்றத நம்முடைய சாமானிய திருஷ்டினாலே பார்த்து தெரிஞ்சிக்க முடியாது. ஆனால் இருந்தாலும் நாம் சத்துவத்தை சேர்த்துக்கணும், சத்துவமான க்ஷேத்திரங்கள்லேயே இருக்கணும், சத்துவமான மனுஷாலோடய பழகணும், சத்துவமான சத்துவ நேரத்தில் கூட சாத்விக நேரம், ராஜச நேரம், தாமச நேரம்னு உண்டு. அதனாலே சத்துவம் அதிகமாக இருக்கிற காலங்களிலே பிராத்த காலத்திலே ஏன் ரொம்ப நல்ல விஷயங்களை நாம் தெரிஞ்சுக்க ஆசைப்படணும், ஏன் பிரயத்தனப்படணும்னா, ரொம்ப சாத்விகமான வேலை பிராத காலம் உஷஸ்காலம்லாம். அதனால் இப்படி அந்த வேலையில் கூட எல்லாத்துலேயும் சத்துவம் இருக்குது, ரஜஸ் இருக்குது, தமஸ் இருக்குது. அதனால் அதே போல் எல்லா பொருள்களும் சத்வம் ரஜஸு தமசு என்கிறதான மூன்று குணங்கள் கலந்து தான் இருக்கும். அதில் நமக்கு தெரியாது எது சத்வோத்தரமான பாகம்னு தெரியாது. அதை பெரியவா சொல்லியிருக்கா இதெல்லாம் சத்வோத்தரமான பாகம்னு. ஏன்னா இது சாமானியமான இந்திரியங்களினால் கண்ணாலேயோ காதாலேயோ அதை அறிஞ்சிக்கக்கூடிய விஷயமா இல்லை. சத்வம் ரஜஸு தமசு எது என்றது சாமான்யமாக அறிஞ்சிக்க கூடியதாக தெரியல. சில வஸ்துக்களினுடையதான ரியாக்ஷனை பார்த்தா, ஓஹோ இது ரொம்ப சாத்விகமாக இருக்குது, இது ரொம்ப ராஜசமாக இருக்குது, இது ரொம்ப தாமசமாக இருக்குது என்று வேணால் அப்புறம் பலனை அனுபவிக்கச்சே வேணால் கொஞ்சம் தெரிகிறதே ஒழியோ பலனை அனுபவிக்கிறதுக்கு முன்னாடி தெரியாது. அதனால் ஏற்கனவே ரிஷிகள் அவா எல்லாத்தையும் தெரிஞ்சவா, அனுபவிக்கும் தெரிஞ்சவா, அனுபவித்து பலனும் அனுபவிக்கிறதுக்கு முன்னாடியும் தெரிஞ்சவாளான அப்படினால இதெல்லாம் சாத்விகம், இதெல்லாம் ராஜசம், இதெல்லாம் தாமசம்னு பிரித்து வச்சுருக்கா. பெருமாள் ஓரளவு கீதையிலே குறிப்பாக காட்டுறார், இது மாதிரிப்பா சாத்விகமான விஷயங்கள் அதுதான் ரொம்ப முக்கியம், எல்லாத்துலேயுமே சாத்விக ராஜச தாமசம்ன்றது இருக்குது. அதில் நாம் எந்த அளவுக்கு நாம் சாத்விகத்தை நாம் தழுவி அதை நம்முடையதான அனுஷ்டானத்தில் கடைபிடிக்கிறோமோ அந்த அளவுக்கு ஜீவனுக்கு ஞானத்தில் தெளிவு வரும், பக்தியும் வசதியாக வளரும். அதனால் ரொம்ப ஜாக்கிரதையாக நடந்துக்கணும். தாமச பதார்த்தங்களையும் ராஜச பதார்த்தங்களையும் விளக்கணும், ஆகாரத்திலையும் அப்படி தான் விளக்கணும் என்று கீதையிலே பெருமாள் சாதிக்கிறார். அதை பாஷ்யக்காரரும் கீதா பாஷ்யத்திலே ஓரளவு சொல்லியும் அதை விட முக்கியமாக தாம் அனுஷ்டித்த போது சிஷ்யாளுக்கு இதெல்லாம் தேவை, இதெல்லாம் கூடாது, இதெல்லாம் சாத்விகம் ராஜசம் தாமசம்னு நிறைய சொல்லியிருக்காராம். அது மாதிரி தேசிகன் அது மாதிரி பாஷ்யக்காரர் சாதிச்சார் அப்படிங்கிறத சுவாமி தேசிகன் ஆகார நியமம் என்றதான அந்த தேசிக பிரபந்தத்திலே பார்க்குறோம். நாம் இந்த ஆகார நியமம்ன்றதான இந்த தேசிக பிரபந்தத்தில் அது முதல் ஸ்லோகத்திலேயே சாதிக்கும் போதே ஆகார திருவகையாம் நன்றும் தீரும் அறுமறை கொண்டு எதிரா செறிவை மொழிந்தார். அதனால் ஆகாரத்தில் ரெண்டு வகை இருக்குது, நல்லது கெட்டதுன்னு இருக்குது. அதில் நல்லது எது என்றத பாஷ்யக்காரர் அப்படி அது ஸ்ருதியை கொண்டு இது வேதத்திலேயே சொல்லியிருக்கு, எது நல்ல விஷயம் எது நல்ல கெட்ட விஷயங்கள்னு சொல்லியிருக்கு. வேதத்தை கொண்டு ஸ்மிருதிகளிலேயும் நிறைய சொல்லியிருக்கு, ஸ்மிருதிகளில் தான் நிறைய சொல்லியிருக்கு. நாம் பல விஷயங்களை பல வஸ்துக்களை பார்த்து இதில் என்ன தப்பு அதில் என்ன தப்பு அப்படின்லாம் நினச்சிப்போம். ஆனால் அவ சொல்ல ஒரு விஷயத்தில் சொல்லச்சே சொன்னால் சோயோத்தி வார்த்தாக காலிங்க மசூர பிசகான்யபி அந்தியகாலே ஜெகந்நாதன் கோவிந்தன் ஸ்மரிஷ்யதி. ஏன் சாப்பிடக்கூடாது இந்த வஸ்துக்கள்லாம் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறான்னா, இது மாதிரி சில வஸ்துக்களெல்லாம் எடுத்தார், வெண்கத்தாரி முள்ளங்கி இதெல்லாம் எடுத்தார். இதெல்லாம் எடுத்து என்ன சொன்னான்னா, இது சாப்பிடச்சே சாப்பிடலாம் போல தான் தோணும், தப்பாக தெரியாது. ஆனால் அது நம்ம சரீரத்துக்குள்ளே போயிடுத்துனா அப்புறம் கடைசியில் கடைசி காலத்தில் பகவானை நினைக்க முடியாமல் அப்போ வந்து அது மறைச்சிரும். அதனால் அந்திம ஸ்மிருதியை கெடுத்துரும், இந்த வஸ்துக்கள்லாம் சாப்பிடாதுங்கோ அப்படின்னு இந்த ஸ்மிருதி வாக்கியம் சொல்கிறது. இதே மாதிரி ஒவ்வொரு நிறைய பதார்த்தங்களை குறிப்பாக பெயரிட்டு சொல்லியே சொல்கிறது. இது மாதிரி ஏன் வெங்காயம் சாப்பிடாதுங்கோ பூண்டு சாப்பிடாதுங்கோ இதெல்லாம் சொல்கிறது. இது மாதிரி சொல்லிட்டு வந்தால் அது இந்த உபநியாசத்தை கேட்குறவாளு கூட யாருக்காவது ரொம்ப பாதிப்பாக தெரியலாம். ஆனால் பெரியவா சொன்ன நல்ல விஷயத்த சொல்ல வரச்சே சொல்லாமல் இருக்கிறது எனக்கு ரொம்ப மனசு ஒத்துக்கலை, அதனால் சொல்கிறேன். இப்போது இந்த இஸ்கான் அப்படின்னு ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த மூமெண்ட்டில் போய் அவள் ஆசிரியிக்கிறவாளுக்கு அங்கே இருக்கிற அந்த குருமார்கள்லாம் என்ன சொல்கிறா அப்படின்னா, முக்கியமாக நீங்கள் கட்டாயம் வெங்காயம் சாப்பிடாதுங்கோ அப்படின்னு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக சொல்கிற அவள் சொன்னால், இஸ்கான் மூமெண்ட்டில் இருக்கிறவ அநேகமாக நம்ம ஆச்சாரியால் இதை சொல்லியிருக்கா, அந்த கிருஷ்ண பக்திக்கு ரொம்ப தகாது, வந்து வெங்காயம் சாப்பிட்டோம்னா நமக்கு ரொம்ப அசுத்தி, அந்த அசுத்தி கிருஷ்ண பக்திக்கு உகவாது, பெருமா கண்ணனுக்கு பிடிக்காது, அதனால் நாம் செய்யக்கூடாது அப்படின்னு அவள் மனசில் படுறது. அதனால் நான் விசாரிக்கிற அநேகமாக அந்த இஸ்கான் மூமெண்ட்டில் இருக்கிறவா வெங்காயத்தை சாப்பிட்றதில்ல அப்படின்னு சொல்கிறான். அது மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு பதார்த்தங்கள் இது வேண்டாம் அப்படின்னு அவள் சொல்கிறதுனால அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு அவளால் முடியுது. நம்ம ஆச்சாரியால் எந்தெந்த பதார்த்தத்துலாம் நிறைய தோஷம் இருக்குது, அதனால் இதெல்லாம் கூடாது அப்படின்னு சாதித்த போது நிறைய பதார்த்தத்தை சாதித்ததில் ஸோ இவ்வளோ சாமான் எப்படி சாப்பிடாமல் இருக்கிறது அப்படின்னு நிறைய பேர் அந்த விஷயத்தெல்லாம் ஒன்றும் கவனிக்காமல் விட்டுட்டா. ஆனால் அது இஸ்கானில் சொல்கிற ஒன்று தான் வசதி, நாம் இத்தனை சொல்கிறோமே நாம் சொல்கிறது அவ்வளோ வசதி கிடையாதுன்னு நினச்சிட முடியாது. அவள் அது ஒன்றாவது இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி அவள் சொல்கிறா. ஆனால் நம்ம சாஸ்திரங்கள் சொல்லச்சு அது சம்பூர்ணமாக தான் சொல்லுவாள், ஏதோ ஒன்று மாத்திரம் இதில் மாத்திரம்தான் தோஷம் இருக்குது இது எல்லாம் பரவாயில்லன்னு சொல்ல மாட்டா. அதனால் நம்ம சாஸ்திரங்களே சம்பூர்ணமாக சொல்லியிருக்கு. அந்த சம்பூர்ணமாக சொன்னதை சுவாமி தேசிகன் கடைபிடிச்சார், அவரை மாதிரியே ஆச்சாரியாலும் கடைபிடிச்சா. அதனால தான் ஸ்ரீ வைஷ்ணவருடையதான சுத்தி ரொம்ப விலட்சணமாயும் ரொம்ப பெருமையாயும் இருந்துட்டு வருது. சில பேர் கடைபிடிக்காமல் போனாலும் அது தெரியாமல் கடைபிடிக்காமல் போகிறான்றது கூட உண்டு. தெரிஞ்சுட்டே கடைபிடிக்காமல் போகிறான்றதை விட தெரியாமல் கடைபிடிக்காமல் போகிறான்னு உண்டு. அந்த மாதிரியான ஆகார நியமங்கள் பற்றி என்ன சொல்லியிருக்கோ அந்த புஸ்தகங்களை கூட வாசிக்கிறதுக்கு இந்த காலத்தில் அவ்வளோவா பிரவிற்த்தி இல்லை. அதனாலேயும் இந்த ஆகார சுத்தியானது ரொம்ப மாறி போயிடுது. தேசிகன் ரொம்ப பரிபூர்ணமான ஆகார சுத்தியை கடைபிடிச்சார். தான் கடைபிடிச்சதை ஓரளவு ஆகார நியமம் என்கிறதான இந்த பிரபந்தத்தினாலேயும் சாதிச்சார். அதில் சாதிக்கச்சே ஆகார திருவகையாம் நன்றும் தீரும் அருள் கொண்டு எதிராசரிவை மொழிந்தார் ஆகாத வழி விளக்கி ஆக்கும் கண்ணன் அனைத்துலகம் வாழ இது சாற்றி வைத்தான் போகாது போக்கு விக்கும் முனிவர் சொன்ன பொய்யாத மொழிகளையும் பொருந்த கண்மின் ஆகாது என்று இவை தவிர்ந்து ஆமதுவே கொண்ட அசகரணம் ஆகங்காத்து அருள் பெற்றானே அருமறை கொண்டு எதிராசரிவை மொழிந்தார். அதனால ரொம்ப வேத மார்க்கமாக வேத மார்க்கத்தையே எல்லாத்துலேயும் பிரதிஷ்ட பண்ணி வச்ச பாஷ்யக்காரர் ஆகாரத்திலையும் வேத மார்க்கம் என்னன்னு காட்டி கொடுத்தார். அது ஆகாத வழி விளக்கி ஆக்கம் கண்ணன் அனைத்துலகம் வாழ இது சாற்றி வைத்தான். கிருஷ்ணனும் கீதையிலே சொன்னார் ஆகாரம் ரொம்ப ஆகார சுத்தி ரொம்ப அவசியம்னு. அதனால அந்த சாத்விகமான பதார்த்தங்கள் என்ன அப்படிங்கிறத இந்த ஆகார நியமம்ன்றதான புஸ்தகத்தினாலே சுவாமி தேசிகன் நிறையவே சொல்லியிருக்கார். அதில் சொல்லிச்சு தீர்த்தம் கூட எந்த தீர்த்தம் சாத்விகமான ஆச்சாரமான தீர்த்தம் எந்த பால் அது சாத்விகமான ஆச்சாரமான பால் அப்படி இந்த மாதிரி வெத்தலை சாப்பிட்றதுன்னா கூட அது எப்படி சாப்பிடணும் எப்படி வெத்தலை சாப்பிட்டா அது வந்து நமக்கு ராஜசமாயம் தாமசமாயம் இல்லாமல் ஓரளவு நமக்கு நல்லதையே செய்யும் இதெல்லாம் இப்படி நிறைய சாதிச்சிருக்கார். ஆகாரத்தை மொத்தம் 20 ஸ்லோகம் அது 20 பாசுரம். 20 பாசுரத்தில் அதற்குண்டாண்டவன் சாதிக்கிச்சே ரொம்ப பரிகாசமாக சாதிச்சுன்னு ஒருவர். இதில் நிறைய பேர் நிறைய ஃபாலோ பண்ணுறது இல்லையோ இல்லையோ அதனால் அது கேட்டால் கொஞ்சம் சங்கடமாக இருக்கும். அதனால் அந்த சங்கடத்தை அவளுக்கு வரவழைக்காமல் ரொம்ப நாசுக்காக சாதிச்சாகும். அதில் பாலை பற்றி சொல்லச்சே அதை தேசியம் சாய்க்கிறார். ஒரு குளம் வீறு கன்னி ஒட்டகப்பால் உப்புடன் பாலும் ஒரு உடன் பால் மாதவிதம் பால் மருகன்னால் தெரிந்து இடும்பால் அப்படின்னு வரும். அது சொல்லிச்சே கேட்டார் ஒரு குளம் வீறு கன்னி ஒட்டகப்பால் அப்படின்னு ஏன் சில பால்லாம் சாப்பிடலாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னா எந்த ஜந்துவுக்கு ஒரு குழம்பு தான் இருக்கோ அது மாதிரி ஒரு குழம்பு தான் இருக்கிறதான ஜந்துனுடைய பாலை சாப்பிடக்கூடாது அப்படின்னு. குதிரைக்கெல்லாம் ஒரு குழம்பு தான் இருக்கும் இல்லையா. அது மாதிரி எத்தனையோ ஜந்துக்கள் இருக்குது. நாம் சாப்பிடுச்சே பசும்பால் சாப்பிட்றோம் எறும்பு பால் சாப்பிட்றோம் சில பேர் ஆட்டுப்பால் சாப்பிடுவா. இதுதான் சொல்லச்சே எதுக்காக இந்த பால்லாம் ஏன் சாப்பிட்றேன் ஒரு குழம்பி அப்படின்னு. அது ரெண்டு குழம்பு இருக்கிற ஜந்து அதனால் ரெண்டு குழம்பு இருக்கிற ஜந்துனுடைய பால் தோஷமாக இருக்காது. ஆனால் இருந்தாலும் அதுலேயே அது இந்த இதுக்கெல்லாம் ஒட்டகப்பால் சாப்பிடலாமோ அப்படின்னா அது சொன்னால் இல்லை ஒட்டகப்பால் சாப்பிட தான் கூடாது இருகன்னி ஒட்டக இருகன்றி அப்படின்னு. இருகன்னா அது அதாவது ரெண்டு கன்று போட்ட பசுவாக இருந்தால் அந்த மாதிரி அந்த பசுவினுடைய பாலை சாப்பிடக்கூடாது. ஏன்னா அது கன்றுக்குட்டிக்காகவே தான் கொடுத்தாகணும். நாலு காம்பு இருக்குது நாலு காம்பில் ஒரு காம்பால் மட்டும்தான் பாலை கறந்துக்கணும் பசுவனிடமிருந்து. அந்த பாலை மட்டும்தான் மனுஷனால் உபயோகிக்கலாம். மற்ற மூணு காம்பும் விட்டுடணும். அது கன்னுக்குட்டிக்காகட்டும் இல்லைன்னா பசுவனுடைய புஷ்டிக்காகட்டும் விட்டுடணும். அதனால எல்லாத்தினாலையும் கறந்து எடுத்துக்கக்கூடாது. ஒரு காம்புனால் மட்டும்தான் எடுக்கணும்னு ஸ்மிருதிகளில் சொல்கிறது. ஆனால் இருந்தாலும் இப்போல்லாம் கறந்துக்கிச்சே எல்லாம் என்ன நம்ம எதுவும் பார்க்க முடியாது. அவள் என்ன கொடுக்குறாளோ அதான் நமக்கு பாலாக கிடைக்கிறது. அது சுத்தமான பால் சாத்விகமான பால்னா அந்த ஒரு காப்புனாலே கறக்கிற பால் தான் சொல்லியிருக்கு. அதில் உப்புடன் பால் மோருடன் பால் மாதருதம் பால் அந்த பாலில் லேசாக உப்பு பட்டுருத்து அப்படின்னா அது அந்த மாதிரி உப்பா பட்டதை திரிஞ்சதை எடுத்து ஏதாவது உபயோகப்படுத்துப்பா இல்லையா. இதை பக்ஷணங்கள்லாம் கூட பண்ணுவா. அந்த பாலில் உப்பை போட்டு திரித்து எடுத்துக்கக்கூடாது. மோருடன் பால் மாதருதம் பால் சிதமே என்ன பண்ணுவா மோ இது மோர் ரொம்ப புளிச்சு போச்சுன்னா உடனே அதில் கொஞ்சம் பாலை கலந்துப்பா. அது மாதிரி கலந்தால் அது ரொம்ப லெவல் ஆகிடும் டேஸ்ட் லெவல் ஆகுன்றதுனால பண்ணுவா. ஆனால் அந்த மாதிரி பாலை சாப்பிடக்கூடாது. அப்படியே ஒரு இதில் ஆயுர்வேத சாஸ்திரத்தில் பார்க்கச்சே ஒரு நாள் படித்தேன். நம்ம பொதுவாக எல்லாருமே சொல்லுவா பால் தோச்சாச்சுன்னா ஐயோ பாலை துவச்சி விட்டனே, இப்போதான் துவச்சேன் சாப்பிட முடியாதே அப்படின்வா. இப்போதான் துவச்சா என்ன பால் என்னத்து, அதுக்குள்ளேயும் மோராய் இருக்க போறதா, கொஞ்சம் சர்க்கரை போட்டா சாப்பிடலாமே அப்படின்னு தோணும். ஆனா அந்த ஆயுர்வேத சாஸ்திரத்துல சொல்லச்சே, அது தோச்ச பால் அது உடனே தோச்சா விட்டு கூட எடுத்துட்டா அந்த தோச்ச பாலை சாப்பிட்டா அது வெண்குஷ்டம் வரும் அப்படின்னு சொல்லியிருக்கு. அதனால தான் பெரியவாள் பொதுவாக சொல்லச்சே, சின்ன வயசுலாம் கேட்குறோம் இப்போதான் துவச்சுட்டேன் பாலை, பாலை இப்போ எடுத்துக்க முடியாதே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் இருக்குன்னு எங்கேயாவது கிரந்தத்தில் சொல்லியிருக்கோம். அது எங்கேயோ சூக்ஷமான விஷயமா இருக்கும், எல்லா விஷயத்தையும் வாசிக்க முடியாது, தெரிஞ்சிக்கவும் முடியாது, மறந்தும் போயிடும். பெரியவாளுக்குமே அது அது வழக்கத்தில் சொல்லி மறந்து போயிருக்கோம். ஆனால் இது வேண்டாம், இது வழக்கத்தில் கிடையாது தப்புன்னு சொன்னால் அதுக்கு நிச்சயமாக ஒரு அர்த்தம் இருக்கும். இப்போ தேசிய நீங்கள் சாதிக்கிற விஷயங்கள் எல்லாம் ஆகார நியமத்தில் இப்படி பாலை பற்றி சொல்லிச்சு, பல விஷயங்கள் சாதிக்கிறது சூக்ஷ்மமாக எங்கேயாவது அது என்ன காரணத்தினாலே வேண்டாம்னு சொல்லியிருக்கோம். அது என்ன காரணம்னு தெரிஞ்சிருந்தா நன்னா தான் இருக்கும், ஆனால் தெரிஞ்சிக்காமல் விட்டு போனதுனால காரணம் தெரியலன்றதுனால நம்ம பழக்கத்தையும் விட்டுறக்கூடாது. இங்கே கருவுடையவர் தென்பால் கன்றிலாப்பால் மறுகன்றால் திரிந்திடும்பால் கரந்திடும்பால் திருந்திடும்பால் திருமகளார் கணமனரா தெய்வத்தின் பேர் சின்னமுடையவற்றின் பால் செம்மறிப்பால் செம்மறிப்பால் அப்படின்னு. இங்கே காட்டுறது என்னென்னா ஆட்டுப்பால் சாப்பிட்றது உண்டு, ஆனால் செம்மறி ஆட்டுப்பால் வேண்டாம், வெள்ளாட்டுப்பால்னா அது வேண்டான்னு சொல்லலைன்னு காட்டுறாரு. இங்கே திருமகளார் கணவனரா தெய்வத்தின் பேர் அப்படின்னர். திருமகளார் கணவனலா தெய்வத்தின் பேர், அதாவது பசுமாட்டுக்கு பேர் வைப்பா இல்லையா, அது பேர் வைக்க பேர் வைப்பா. சில சமயம் மாடுகளுக்கு சின்னம் போட்டு வைப்பா, ஏதாவது சூலம் சக்கரம் இது மாதிரி ஏதாவது இந்த மாடுகளுக்கு அந்த சூடு போடுவா. அது எதனா வியாதிக்காக போகிறதுக்கு இல்லைன்னா அடையாளத்துக்காகலாம் போட்டு வைப்பா. அதை சாதிக்கிச்சே எந்த பசுவனுடையதான உடம்புல சங்கம் சக்கரம் இந்த மாதிரி சின்னம் இல்லாமல் வேற ஏதாவது சூலம் அது மாதிரி எதனா போட்டு வச்சிருந்ததுன்னா அந்த மாதிரி சூடு போட்ட பசுமாடாக இருந்தால் கூட அதனுடைய பால் கூட கூடாது. ஏன் அவ்வளோ இதுக்கு அந்த பசுமாட்டுக்கு பேர் வைக்கச்சே, அதுக்கு சில பேர் கௌரி பார்வதி மாதிரி ஏதாவது பேர் வைப்பா இல்லையா, அந்த மாதிரி அம்பிகா அந்த மாதிரி எதனா பேர் வச்சுருந்தா அப்படியாக்கும். நம்ம தாயார் பேர் இல்லாமல் இல்லைன்னா பகவத் சம்பந்தமான பேராக இல்லாமல் வேற எதனா பேர் வச்சுருந்தா கூட சரி, அதனுடைய பால் கூட சாப்பிட்றது தப்பு தான், இது வைஷ்ணவாளுக்கு சரியாக வராது அப்படின்னு சாய்க்கிறார். இதில் ஏன்னா இப்படிலாம் இது இதனாலலாம் என்ன தோஷம் இருக்குது என்று, அதாவது இந்த அவைஷ்ணவம் என்பது எவ்வளவு கலந்தாலும் சரி, இவ்வளவு தூரமாக வந்து நம்மிடத்துல கலந்தாலும் சரி, நமக்கு அந்த அவைஷ்ணவ ருச்சி வரதான் வரும். அந்த அவைஷ்ணவ ருச்சி பக்தியை குறைக்க தான் குறைக்கும். அது எப்படி அப்படின்னா அப்படியே பரிசுத்தமான அப்படியே வசந்த ரத்தனம் எப்படி ஜொலி 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 ஜொலிக்குமோ அது மாதிரி வைஷ்ணவம்ன்றதான பாவம் மனசில் அப்படி ஜொலிக்க வேண்டியிருக்குச்சே. அது எப்படி ரத்தனத்தில் வாக்கும் தோஷம் ஓடித்துன்னா அந்த ஜொலிப்பும் குறைஞ்சி ராசியும் குறையுமோ அது போல அது வைஷ்ணவம்ன்றது அது கொஞ்சமும் குறையாமல் தோஷம் இல்லாமல் இருக்கணும் ஆத்மாவுக்கு. ஏன்னா அது சுத்த ஆத்மாவினுடைய லட்சணம் பரிபூர்ண வைஷ்ணவம் தான், அதுதான் தேசிகனுடைய சித்தாந்தம். அதை இந்த பாசுரத்திலையும் காட்டுற திருமகளார் கணவனலா தெய்வத்தின் பேர் சின்னமுடையவற்றின் பால் அப்படின்னு. என்ன சுவாமி இதெல்லாம் இந்த காலத்தில் போய் ஃபாலோ பண்ண முடியுமா, இது ரொம்ப முடியாத சமாச்சாரமாக இருக்கு அப்படின்னா, அது தேசிகன் கடைபிடிச்சிருக்கார், அதை கடைபிடிச்சிருக்கார் அப்படின்னு தான் கடைபிடிச்சது தான் எழுதவும் எழுதுவார். சாஸ்திரத்தில் என்ன இருக்கோ அதை தான் தானும் கடைபிடிப்பார். அதனால் அவ்வளவு தூரம் கவனமாக இருந்திருக்கா எல்லாத்துலேயும், எதிலெல்லாம் நம்மளால் கவனமாக இருக்க முடியுமோ அந்த அளவுக்காவது கவனமாக இருக்கணும் அப்படின்றத உறுத்துறது இந்த மாதிரியான பாசுரங்கள்லாம். நாம் இப்போ இருக்கிற சூழ்நிலையில் கிட்டத்தட்ட காலத்தினுடையதான அந்த கலிகாலத்தினுடையதான வன்முறைக்கு நாம் எல்லாம் அப்படியே கட்டப்பட்டிருக்கோம். அந்த நிலைமையில் இத்தனை அளவுக்கு ஒரு பரிசுத்தியை எல்லாத்துலேயும் எதிர்பார்க்க முடியுமான்னு அதான் ஆண்டவன் சாதிப்பார். இதெல்லாம் சொன்னார் தேசிகன், இதெல்லாம் நிறைய சுவாசிச்சிருக்காரோ இல்லையோ. ஆனால் இருந்தாலும் அந்த பாட்டில் பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை, அதனால நமக்கு தோஷம் இல்லைன்னு. அந்த காலத்தில் பால் பாட்டிலில் தான் வரும், இந்த கவர்மெண்ட் பால் பாட்டிலில் வரும், இங்கெல்லாம் வரும். அது இப்பெல்லாம் சொன்னேன்னா கவர் பால் வேணா சொல்லிக்கலாம். தேசிய சாய் இவ்வளோ சொன்னார், ஒரு குழம்பு இருக்கன்னு ஒட்டக பால், உப்புடன் பால், மோருடன் பால், மாதரதம் பால் நானே இருந்தாலும் பார்த்தாலும் இந்த இந்த கவர் பால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லலை. அதனால் நாம் பண்ணுறது ரொம்ப சரிதான் அப்படின்னு அது ஒரு பரிகாசமாகவும் சாய்ச்சாகவும், அதே சமயம் நாம் பண்ணுறது அவ்வளோ வசதி கிடையாது, ஆனால் இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் நாம் இதை செய்கிறோன்னு அது நம்மோட சேர்ந்துட்டு ஆண்டவன் ரொம்ப ஆச்சரியமாக திருக்குடந்த ஆண்டவன் சாய்ச்சாகும். அந்த ஆண்டவன் சாதிக்கிறது எதுவும் அது நல்ல தத்துவமும் இருக்கும், அதில் ரொம்ப ஹாஸ்யமும் இருக்கும், அதே சமயம் அது இந்த காலத்துக்கு ரொம்ப பொருந்தினா மாதிரியான வார்த்தைகளும் இருக்கும். இந்த ஹாஸ்யம் இருக்கச்சே இந்த எல்லாரும் அந்த ஹாஸ்யத்தை மாத்திரம் ரசிச்சுட்டு ரொம்ப என்ன என்னமா ஹாஸ்யமாக இருந்தது ஆண்டவன் உபன்யாசம் கேட்க கேட்க நேரம் போகிறதே தெரியலன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது அது ஒரு வழி. ஆனால் அந்த ஆண்டவன் சாதிக்கிச்சே அந்த ஆசியத்துக்கோட கலந்து தத்துவம் சாதிச்சிருப்பார், அதை சொல்கிறதுக்கு தான் இந்த ஆசியத்தையும் சொல்லுவார். அந்த தத்துவத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்றத ஒருத்தர் தான் ஆண்டவனுடைய உபன்யாசங்களாக இருக்கும். ஆனால் அந்த தத்துவத்தை நிறைய பேர் மனசுலேயே வாங்கிட்டு இருக்க மாட்டா, ஆசியத்தை மாத்திரம் வாங்கின்னு விட்டுட்டு போயிடுவார். ஆனால் தத்துவம் ரொம்ப முக்கியம். தேசிகனுடைய இந்த வாக்கியம், இந்த சுவாமியினுடைய குமாரத்துல வாக்கியத்தில் அனிந்திரியோன்மாதகரை ஹவிர்பிகி என்று நிறைய பேர் இந்த வஸ்து ஷார்ட்டாக என்ன, அந்த வஸ்து ஷார்ட்டாக என்ன, அதுவும் பூமியில் தானே விளையிறது, இதுவும் பூமியில் தானே விளையிறது என்று இன்னமும் பூமியில் விளையிற எல்லா வஸ்துவும் சாப்பிடலாம் போல ஆர்கியூ பண்ணுவா. பூமியில் விளையிற எல்லா வஸ்துவும் சாப்பிட முடியுமா? பூமியில் விளையிறது இஞ்சி கூட தான் விளையிறது, இஞ்சியை கரபத்து மாதிரி பண்ணி என்ன ஒரு வயர் நிறைய சாப்பிட முடியுமான்னு, அந்த இஞ்சியில் இருக்கிற அந்த வஸ்து அதனுடைய டேஸ்ட் அப்போ டிஃபர் ஆச்சே, அது மட்டும் பிடிக்கும், நாக்குக்கு பிடிச்சா சாப்பிட்டுலாம், நாக்குக்கு பிடிக்கலன்னா சாப்பிடக்கூடாது அப்படின்னு ஒதுக்க முடியாது. அப்படி பார்த்தா இந்த ஊமத்தங்காய் கூட தான் விளையிறது, பூமியில் தான் விளையிறது, பரவாயில்ல சாப்பிட முடியுமா? ஊமத்தங்காய் சாப்பிட்டா பைத்தியம் பிடிக்குமோ இல்லையோ? ஏன் பைத்தியம் பிடிக்கிறதுன்னா அதில் சாத்தியம் ரொம்ப கம்மியாக இருக்கு, அதில் ராஜசமும் தாமசமும் ரொம்ப இடக்காக இருக்குது, அதனால தான் சாப்பிட்ட உடனே அது பைத்தியம் பிடிச்சி போகிறது. அப்போது ஆகாரத்தினாலே மனசு பாதிக்கிறதுன்றது அது அதிலே நல்லா ஸ்பஷ்டமாக தெரிகிறதோ இல்லையோ? இப்போ எல்லாம் உலகத்தில் இருக்கிறதுல 90% பேர் குடிக்கிறா, அது குடித்தா அவளுக்கு என்னென்னமோ வேகம்லாம் வருது, ஆகாரத்தினால தானே மாறி போகிறது. அது எப்படி ரஜோ குணத்தையும் தமோ குணத்தையும் கொடுக்கறது? எந்த பதார்த்தத்தினாலே ரொம்ப தெரிகிறதோ, நமக்கு அந்த பாதிப்பு ரொம்ப தெரிகிறதோ அந்த பதார்த்தம் மாத்திரம் வேண்டாம். எந்த பதார்த்தத்தில் கொஞ்சமாக பாதிப்பு இருக்கோ அதை பற்றி கண்டுக்க வேண்டாம், அதை நம்ம அவ்வளோவா கவனிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்ல முடியாது. சாஸ்திரக்காரால் அப்படி சொல்ல மாட்டா. சாஸ்திரக்காரால் என்ன சொல்லுவா? எந்த பதார்த்தத்தினாலே அதிக பாதிப்பு இருக்கோ அதுவும் கூடாது, எந்த பதார்த்தத்தினாலே ரொம்ப குறைவாக பாதிப்பு இருக்கோ அதுவும் தான் நமக்கு எதுக்கு. குறைவான பாதிப்பே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா நிறைய பாதிப்பு தான். குறைவாக இருந்தாலும் சின்னதாக இருந்தாலும் அது உள்ளே போச்சுன்னா வளர வளர பெருசாக போயிடுமோ இல்லையோ? அதனால் அது கொஞ்சம் நிறையோ ரொம்ப உடம்பு வந்துடுதுன்னு சொல்கிற, அப்புறம் ஒரு மாத்திரையை சின்னதாக போட்டுக்கிற, நகத்தை விட நகத்தினுடைய கிள்ளின நகத்தை விட சின்னதாக இருக்குது மாத்திரை, அவ்வளோ சின்ன மாதிரி உடம்புல போனோடனே பரவாயில்ல சரியாக போயிடுது இப்போ அப்படிங்கிறா. அப்போ என்ன கொஞ்சம் பதார்த்தம் உள்ளே போனாலும் அது பண்ணுற வேலை இருக்கோ இல்லையோ? அதனால் அது ஆகாரம்னா அது சுத்தமாக இருக்கணும், அதுவும் கலியுகத்தில் ரொம்ப அவசியம், ஆகாரத்தினுடைய சுத்தி ரொம்ப அவசியம்னு ரிஷிகள் ரொம்ப அது முக்கியமாக சொல்கிறா. கிருதயுகத்தில் எல்லாருக்கும் உடம்புல சக்தி எதை ஆசிரயிச்சிருந்ததுன்னார் ரிஷி சொன்னார், கிருதயுகத்திலே சக்தி எல்லாருடைய எலும்பு ஆசிரயிச்சிருந்தது, அப்புறம் திரேதாயுகம் வந்தபோது அந்த சக்தியானது மாம்சத்தை ஆசிரயிச்சிருந்தது, துவாபர யுகம் வந்தபோது சக்தி ரத்தத்தை ஆசிரயிச்சிருந்தது, கலியுகம் வந்தபோது எல்லாருக்கும் சக்தி ஆகாரத்தை தான் ஆசிரயிச்சிருக்கு அப்படின்னு சொன்னார். அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னா, கிருதயுகத்தில் இருக்கிறவளுக்கு எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் போகிறோம், அவளுக்கு அதுக்கு மேலே ஒன்றும் தேவை கிடையாது, அதுவே அவளுக்கு தெம்பாக இருப்பாள், அது பிராணம் கூட போகாது, நன்னா தீர்க்காயுசாக இருந்துட்டு இருந்தா. அதுக்கப்புறம் திரேதாயுகம் வந்தது, எலும்பு ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும் போகாது, அதோட சதையும் நல்லா புஷ்டியாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். கிருதயுகத்தில் சதை இருக்கணும்னு அவசியம் இல்லை, அது காஞ்சி போயிருந்தால் கூட பரவாயில்ல, அது சதை ரத்தம்லாம் காஞ்சி போயிருந்தால் கூட எலும்பு மாத்திரம் ஸ்ட்ராங்காக இருந்தால் போகிறோம், அந்த அளவுக்கு இருந்தால் போகிறோம். அவா நன்னா இருந்துட்டா, நன்னா திருட காத்திரமா இருந்தா. இப்போ த்ரேதா யுகம் வந்தபோது சரீரத்தில் மாம்சம் நன்னா இருக்கணும், அது மாம்சம் நன்னா புட்டியா இருந்தா அவளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை, அவ உயிரோட நன்னா சக்தியோட இருந்தா. அடுத்து துவாபர யுகம் வந்தது, அது எலும்பும் நன்னா இருந்து மாம்சமும் நன்னா இருந்து ரத்தமும் புஷ்டியா இருக்கணும். அப்பதான் ரத்த புஷ்டி இருக்கிற வரைக்கும் ஒன்றும் குறவில்லை, அதனால அவளுக்கு ஒன்றும் பாதிப்பு இல்லை. ரத்தம் சுண்டினாத்தான் ரொம்ப தள்ளாமல் வரும், இதுவாக வரும், ஞானம் வரும், எல்லாம் வரும், அப்படி இருந்தது. ஏன்னா இப்போ நம்ம இருக்கிற கலியுகத்தில் ஆகாரம் இருக்கணும் எப்பவும், அந்த சரீரத்தில் தொப்பையில் கொஞ்சமாவது ஆகாரம், அந்த குடலில் ஏதாவது கொஞ்சமாவது இருந்துகிட்டே இருக்கணும். அது இல்லாமல் போயிடுச்சுன்னா உடனே அசக்தி வந்துடும், ஒன்றும் முடியாது, அந்த மாதிரி பிராணனே போகிற மாதிரி ஆயிடும். இதனால் அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு தாத்பரியம் அது. ஏன்னா கிருதயுகத்தில் எலும்பு ஆசிரியிருந்தது, த்ரேதாயுகத்தில் மாம்சத்தை ஆசிரியிருந்தது, துவாபர யுகத்தில் ரத்தத்தை ஆசிரியிருந்தது, ஆனாப்பா கலியுகத்தில் எல்லாருடைய பிராணனும் அன்னத்தை தான் ஆசிரியிருக்கு என்று அந்த ரிஷி சொல்கிறார். அதனால் நமக்கு அனுபவத்திலேயே தெரிகிறது இப்போ, அது ஒரு வேளை சாதம் இல்லைன்னா அவ்வளவு அசக்தி வந்துடுறது. ஆனால் பெரியவாள் அந்த அப்போ அந்த சாதத்தினால்தான் நமக்கு சக்தி, அப்படின்னா சாதத்தினால்தான் மனசுக்கும் சக்தி, இந்திரியங்களுக்கும் அதனால தான் சக்தி. அதனால் நாம் என்ன சாதம் போடுறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி மனசு, என்ன சாதம் போடுறோமோ அது மாதிரியான இந்திரியம் வேலை செய்ய போகிறது. நாமும் பரிசுத்தமாக பரமகாந்திகளாக வைஷ்ணவாளா பக்தியோடு இருக்கணும். அப்போ அதுக்காக ஆகாரமும் எப்படி இருக்கணும்னா, அது பரிசுத்தமான வைஷ்ணவம் நமக்கு குறையாமல் இருக்கணும், அதுக்கு தகுந்த மாதிரியும் ஆகாரம் வேணும் என்று நிர்ணயம் பண்ணி அதான் இங்கே சொல்கிற அனிந்திரிய உன்மாதகரைர் ஹவிர்பிஹி அப்படின்னு. அந்த இந்திரியத்துக்கு அனாவசியமான தெம்பு இருந்ததுன்னா அது ஏதாவது தப்பான விஷயங்களை கிடைச்சாதுன்னா காட்டு காட்டுன்னு போய் அலையும். அது ஆழ்வார் சாதிக்கிறாரு, ஐயோ என்னை இந்திரியங்கள் படுத்துகிற பாடு நான் என்னென்ன சொல்வேன் பிரானே, என்னை இந்திரியங்களுக்கு அடிமைப்படுத்திட்டு என்னை இந்த பாடுபடுத்துறியே என்று ஆழ்வார்லாம் நிறைய சொல்கிறா அதில். அதில் திருமங்கை ஆழ்வார் கூட சொல்லச்சே சொன்னார் பாருங்கோ, கோவாயைவர் என்மை குடியேறி கூரை சோறி வைத்தா என்று குமைத்து போகார், நான் இவரை பொறுக்ககில்லேன் புனிதா, புட்கொடியாய் நெடுமாலே தீவாய் நாகடையில் துயில்வானே, திருமாலே இனி செய்வதொன்றறியேன் ஆவா என்றடியேற்கு இர இறங்காய் அழுந்தோர் மேல் திசை நின்னவம்மானே. தேரழுந்தூர் பாசுரத்தில் கோவாய் ஐவர் என்மை கொடியேறி கூரை சோறி வைதா என்று குமைத்து போகாரும். கொண்டா 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 கொண்டான்னு இந்த இந்திரியங்கள் அப்படி அப்படி பிடிச்சி பாடா படுத்துறது, எவ்வளவு கொடுத்தாலும் போகலை. ஆண்டவன் அழகாக சொல்வார், இந்த கண் இருக்க இது எத்தனை சினிமா பார்த்தாலும் போறும்னு சொல்ல மாட்டேங்கிறதே அப்படின்வார். அதுபோல் அது எத்தனை ஒரு துராபாசங்களை பார்த்தாலும் சரி, எத்தனை துராபாசங்களை அனுபவித்தாலும் இன்னும் 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 கேட்குறதோ இல்லையோ, அந்த மாதிரி ஏன் கேட்குறதுன்னா அந்த இந்திரியங்கள் கொழுத்து திரியறதுனால கேட்குறது. அதுக்கு ராஜசமான ஆகாரத்தை போட்டதுனால அது இது மாதிரி ராஜசமான விஷயங்களோடு போய் ஒட்டிக்கிறது, சாத்விகமான விஷயங்களை போட்டோம்னா சாத்விகமான விஷயங்களோட போய் ஒட்டிக்கும். கோவாய் ஐவர் என் மெய் குடியேறி, அஞ்சு பேர் சேர்ந்துட்டு என் உடம்புல வந்து கொடுத்தனத்துக்கு வந்தா, அவள் என்ன கொடுத்தனத்துக்கு வந்தவாள்னா ஏதோ கொஞ்சம் அடக்கமாக இருப்பா, என்ன சொந்தக்காரன்தான் பிரபுவாக இருப்பான்னு பார்த்தா என் விஷயத்தில் அப்படி இல்லை, என் உடம்புல ஆத்மா பிரபு இந்திரியங்கள்லாம் வந்து குடியிருக்கிறவா அப்படின்ற அந்த ஒரு பவ்யமே கிடையாது. ஆத்மா அடிமையாயிடுத்து, இந்திரியங்கள்லாம் பிரபு ஆயிடுத்து. கோவாய் ஐவரின் மெய் குடியேறி கூரை சோர் இவை தா என்று கொண்டா, சாப்பாடு கொண்டா, நல்ல வஸ்திரங்கள்லாம் கொண்டா, இன்னும் நிறைய கொண்டா, நல்ல நல்லதாக கொண்டா, என்ன பாவம் வேணா பண்ணி எடுத்துட்டு வா அப்படின்னு படாப்படுத்துறது. அதனால ஆத்மாவாது ரொம்ப திண்டாடுறது, நான் என்ன செய்வேன் பிரானே, உன் அனுகிரகம் இல்லைன்னா இந்த இந்திரியங்கள்லாம் படுத்துகிற பாட்டிலிருந்து நான் எப்படி தான் மீள போகிறனோ தெரியலையே தேரழுந்தூர் பிரானே என்று தேரழுந்தூர் ஆமரிவேப்பனிடத்திலே பிரார்த்திக்கிறார் ஆழ்வார். நம்மாழ்வார் இதே மாதிரி நிறைய பாசுரங்கள்லாம் சாதிச்சிருக்கார். உன்னிலாவி ஐவரால் குமை தீற்று என்னையுன் பாத வெங்கையும் நன்னிலா வகையே நலிவான் இன்ன மண்ணு ஹின்னாய். அஞ்சு பேரை போட்டுட்டு இந்த ஆத்மாவை என்ன பாடுபடுத்துறோம் பார், நீ பண்ண பாவத்துக்கு உனக்கு 5 பேர் அனுப்பிச்சு வச்சிருக்கேன் உன்னை சிக்ஷிக்கிறதுக்கு, சேர்ந்தாக்கும் என்னை இப்படி பழி தீர்த்து வைக்கிறியே பிரானே, இது நன்னா இருக்கா? நான் தான் சரணாகதி பண்ணியிருக்கனே, சரணாகதி பண்ணாவிட்டும் நான் இவ்வளவு கஷ்டப்படணுமா உன்னை விரி உன்னை பிரிஞ்சுன்னு கேட்கிறார். இது 7ஆம் பத்து தொடக்கத்தில் வருது பாருங்கோ. உன்னிலாவியை வரால் குமை தீற்றி என்னை உன் பாதபங்கயம் நன்னிலாவகையே நலிவா நின்னவண்ணுகின்னாய். அதனால் எது முக்கிய சத்ருனா இந்திரியந்தான் சத்ரு. அந்த இந்திரியங்களுக்கு நாம் தீனி போட்டுட்டு ஐயோ நாம் நன்னா இல்லையே நன்னா இல்லையேன்னு வருந்தக்கூடாது. அதை விட என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்திரியங்களை பட்டினி போட்டுவிட்டா நாம் நன்னா இருக்கலாம்னா, இன்னும் பட்டினி போட்டுவிட்டான்னா ஒன்றும் செய்ய முடியாதேன்னா, இல்லை சாத்விகமான ஆகாரத்தை போட்டால் அந்த இந்திரியங்களுக்கு கொழுப்பெடுத்து அலையாது. அதான் இங்கே சாதிக்கிற அனிந்திரியோன்மாத கரையர் ஹவிர்பிகி. ஆனால் இந்திரியங்களுக்கு எல்லாம் கொழுப்பு இல்லாதான ஆகாரத்தை போடணும். அது என்ன, அந்த ஆகாரத்தில் எது ஒசந்தது எது கெட்டதுன்றது தெரியாது. இப்போ ஆகாரத்து இந்த ஆகார நியமத்திலேயே சாதிக்கிறார் ஒரு இடத்துல, அதெல்லாம் பால் சாப்பிட்டா பால் நல்லதுதான் அப்படின்னு சொல்கிறோம், பாலுக்கு ஒன்றும் தோஷம் இல்லைன்னு சொல்கிறோம். ஆனால் இருந்தாலும் கபிலையின் பால் ஆகாதென்று மறையோர் சொன்னார். அது ஸ்மிருதிகளில் சொல்லச்சு என்ன சொல்லுது, கபிலான்னு ஒரு ஜாதியான் பசு, அந்த கபிலான்ற பசு ஜாதி இருக்கு, அதனுடைய பாலை பிராமண க்ஷத்திரியாள் வைசியாள் மட்டும்தான் சாப்பிடலாம், மற்ற ஜாதிக்காராக சாப்பிடக்கூடாது, சாப்பிட்டா ரொம்ப தப்பு ரொம்ப தோஷம்னு சொல்கிறது. இது என்ன இப்படி கூட ஒரு ஒரு வேறுபாடு காட்ட முடியுமா? ஏன் இப்படி காட்டினா, இதில் என்ன சூக்ஷம் இருக்குது, இதெல்லாம் நமக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் தத்துவஜானிகளாயும் மேற்கொண்டு என்ன பலன் வரப்போகிறதுன்னும் தர்மம்னா என்ன ஸ்வரூபம்னு தெரிஞ்ச மகர்ஷிகள் இப்படி சொல்லி வச்சுருக்கா. அதனால் ரிஷிகளையும் மீறி எதையும் சொல்கிறதுக்கு நமக்கு என்ன தகுதி இருக்குது? இப்போது இந்த சுத்தி சுத்தின்னு வரைச்சு ரெண்டு சுத்தி எப்போவுமே உண்டு. இப்போது ஆற்றுல கிரகப்பிரவேசம் பண்ணாமல் நல்ல பிரமாதமாக வீடு கட்டியாச்சு, நன்னா இருக்குது, இன்னும் கிரகப்பிரவேசத்துக்கு நாள் பார்க்கணும், வாத்தியார் கிடைக்கல இல்லை நல்ல நாள் கிடைக்கல, அதுக்குள்ள ஒருவேளை வந்து ஆண்டவன் பொன்னடி சாத்திரத்துக்கு ஏதாவது வந்துடுவாரா அப்படின்னு போய் கேட்குறா, டோலை வச்சுக்கலாமான்னு கேட்குறான்னா, புது வீடா கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சா அப்படின்னு கேட்பா. அதுதான் நீங்கள் கூட கவனிச்சிருக்கலாம், ஏன்னா சுவாமி கிரகப்பிரவேசம் பண்ணாதான் வீடான்னா ஆச்சாரியன் ஏழக்கூடாதான்னா, கிரகப்பிரவேசம் பண்ணால் தான் வீடா, அதான் வீடு நல்லா பிரமாதமாக கட்டியாச்சு, ஒயிட் வாஷ் கலர் வாஷ்லாம் சூப்பராக இருக்குது, உள்ளே போனால் தெளிவு பண்ணி சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான், ஆனால் ஏன் கிரகப்பிரவேசம் பண்ணியாச்சான்னு கேட்குறா. ஏன்னா எப்போவுமே ஒரு சுத்தின்றது ரெண்டு விதம்னு நம்ம பெரியவாள் சொல்லியிருக்கா. ஒன்று என்னென்னா வைதிக சுத்தின்னும் லௌகிக சுத்தின்னும். இந்த ஆத்தை இப்போ லௌகிகமாக சுத்தப்படுத்தியாச்சு, அதனால் ரொம்ப நன்னா கட்டியாச்சு, பல பலன்னு புதுவாக தான். ஆனால் அதுக்கு லௌகிக சுத்தின்னு வைதிக மந்திரங்களினாலே ஒரு வாஸ்து சாந்தி பண்ணி ஒரு புண்ணியோஜனம் பண்ணி புரோக்ஷிச்சாதான் அதுக்கு வைதிக சுத்தி வருது அப்படின்னா, என்ன சுவாமி ஒரு வாஸ்து சாந்தி பண்ணி ஒரு புரோக்ஷிச்சானா அதனால சுத்தம் ஆகிடுமா? அப்போ தான் அது சுத்தமா, அப்போ தான் ஆண்டவன் அங்கே எழுவாரா அப்படின்னு கேட்டால் அது நியாயம் இல்லை. அது போல தான் ஆகாரங்கள்லேயும் வைதிக சுத்தி லௌகிக சுத்தின்னு இருக்கு. எதுலேயுமே வைதிக சுத்தி லௌகிக சுத்தின்னு உண்டு. நம்ம சம்பிரதாயத்தில் வைதிகமான சுத்தி லௌகிகமான சுத்தின்னு உண்டு. லௌகிக சுத்தின்றது என்னென்னா, நாம் இப்போ பார்க்குறோமே இப்போ சாதாரணமாக எல்லாரும் சொல்கிற க்ளீன்லினஸ் அப்படின்னு சொல்கிறது இருக்கே, அது அது ரொம்ப அவசியம். அது நம்ம பெரியவாள் ரொம்ப ஆச்சாரியாள்லாம் ரொம்ப நன்னா சொல்லி கொடுத்துருக்கா, இந்த மாதிரி சுத்தமாக தான் இருக்கணும், லௌகிக சுத்தி ரொம்ப அவசியம்னு. அனுஷ்டானத்தில் எல்லாத்துலேயுமே லௌகிக சுத்தி கலந்து கலந்து தான் உபதேசம் பண்ணியிருக்கா. அந்த லௌகிக சுத்தியோட வைதிக சுத்தின்னு ஒன்று இருக்குது. அது வைதிக சுத்தி எப்படி வரும்னா, வைதிக சுத்தியானது மந்திரத்தினாலே அது அப்புறம் அந்த மந்திரத்தை வச்சு என்ன அனுஷ்டானம் சொல்லியிருக்கோ அதையும் பண்ணால் தான் அந்த வைதிக சுத்தி வரும். அதனால் சுத்தி ரெண்டு விதம். அந்த வைதிக சுத்தினால என்ன வரும்னா, அது ஏதோ ஒரு தோஷம் இருக்கும் அந்த பதார்த்தத்தில், ஏதாவது கர்ம சம்பந்தமாக கண்ணுக்கு தெரியாததான வினைகள் அதில் இருக்கும். அந்த வினைகளை போக்குறதுக்கு லௌகிக சுத்தினாலே முடியாது, லௌகிக சுத்தி வைதிக சுத்தினால தான் போக்க முடியும். அதனால ரெண்டு விதமான சுத்தியும் சொல்லியிருக்கா. அதே மாதிரி தான் ஆகாரத்தில் சொல்லச்சேயும் அப்படி தான், அது லௌகிக சுத்தி வைதிக சுத்தி அப்படின்னு ரெண்டும் இருக்குது. அதனால நாம் என்ன சொல்லுவோம், லௌகிக சுத்தியை மாத்திரம் பார்த்து ஏன் இந்த பொருள் என்ன பார்க்கறதுக்கு ரொம்ப நன்னா இருக்கு, நீட்டா இருக்கு, கிளீனா இருக்கு என்று அவன் நினைச்சிட முடியாது. அதுக்கு வைதிகமாக என்ன சுத்தி சொல்லியிருக்கு, அதுல வைதிகமான சாஸ்திரங்களிலே அது எவ்வளவு சத்துவம் இருக்கு, எவ்வளவு ரஜஸ் இருக்கு, எவ்வளவு தமஸ் இருக்கு என்று அவ நிர்ணயிச்சு சொன்னதை நாம சுவீகரிச்சுக்கணும். அதனால இந்த விஷயத்துல இதுக்கு ரொம்ப இதுக்கு மேல சொன்னா நிறைய பேருக்கு ரொம்ப சிரமமா தான் தெரியும். ஆனா இருந்தாலும் இந்த ஆகார நியமம் என்பதிலே சுவாமி தேசிகன் சாதிச்சிருக்காரு, அந்த அளவாவது என்ன சாதிச்சிருக்காரு அப்படின்னு தெரிஞ்சுட்டு கடைபிடிச்சுன்னு வந்தோம்னா நமக்கும் ஒரு திருப்தி. நாமெல்லாம் தேசிக சம்பிரதாயம், நாமெல்லாம் வைஷ்ணவாள், நம்ம ஆச்சாரியால் சொன்னதை நாம ஓரளவாவது கடைபிடிக்கிறோம், நாம மற்றவா போல ரொம்ப சாமான்யமா நடந்துடல அப்படிங்கிற ஒரு திருப்தியும் ரொம்ப அவசியம். அது தேசிகம் பல விஷயங்களை சொல்லச்சே, நமக்கார்ணிகர் நானிலத்தே, நமக்கு ஈடு யாரும் கிடையாது என்று சாதிக்கிறாரோ இல்லையோ, நம்ம சாதிக்கச்சே அந்த வைஷ்ணவ சம்பிரதாயம் எல்லா விதத்தினாலையும் உசத்தி, அதுல எப்படி பக்தியினாலே உசத்தியோ, ஞானத்தினால உசத்தியோ, அனுஷ்டானத்தினால உசத்தியோ, வைராகியத்தினால உசத்தியோ, அதே போல அனுஷ்டானத்தினால உசத்தின்னு சொல்லச்சே, இது ஆகாரத்தினாலையும் உசத்தி. அதனால அனிந்திரியோன்மாத கரையில் கவிர்பிகி, நிறைய பேர் நம்ம சமுதாயத்தில் வரைச்சே இந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாம ரொம்ப சிரமப்படுறோம். ஏன் சார், நாங்கள்லாம் கொடுத்தா நீங்கள் சாப்பிட மாட்டேங்களா அப்படின்னு கேட்டுடுறா. அவ கேட்டான்னா ரொம்ப சங்கடமா இருக்கு, என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. சரி, அவளை சங்கடப்படுத்த வேண்டாம்னு சொல்லிட்டு நாம் என்ன பண்ணுறோம், நம்ம சங்கடத்தை விட்டுட்டு அவ சங்கடப்படக்கூடாதுன்னு ரொம்ப பெரிய மனசோட அவளோட கலந்துன்றுறோம். அப்புறம் அவள் கொடுக்குற பதார்த்தங்கள் எல்லாம் கலந்து ஒரு மாதிரி ஆயிடுறது. ஆனால் நாம் என்ன வெளியில் எல்லாருக்கும் தெரிவிக்காமல் போயிட்டோம், என்னத்தை மறைக்கிறோம்னா, நாங்கள் ஸ்ரீ வைஷ்ணவ ஆச்சாரிய சம்பந்தம் இருக்கிறவாள் கொடுக்குற பதார்த்தங்களை தான் நாங்கள் எல்லாம் நாங்கள் சுவீகரிப்போம், ஆச்சாரிய சம்பந்தம் இல்லாதவாளுடைய பதார்த்தங்கள் நாங்கள் சுவீகரிக்க மாட்டோம், எங்களுடைய வைஷ்ணவம் அதுக்கு இடம் கொடுக்காது, அதனால் அந்த பரிசுத்த வைஷ்ணவம் இப்படி கலந்தா குறைஞ்சு போயிடும், அதனால தான் நாங்கள் எடுத்துக்கிறது இல்லைன்றதை கூட அதை வெளியில் யாருக்கும் சொல்கிறதுக்கு ரொம்ப சங்கடமாக இருக்குது. அதுலேயே சில பேர் கேட்குறா, அவா சிலது தெரிஞ்சுட்டு நீங்கள் என்ன சார் சமாசீனம் பண்ணிட்டேளா அப்படின்னு கேட்குறா. அவளுக்கு கூட தெரிஞ்சிருக்கு, சமாசீனம் பண்ணிட்டவானா அவ்வளோவா நம்ம கொடுக்கறது எல்லாத்தையும் வாங்கிட்டு விட மாட்டான்னு சில பேர் வெளி மனுஷால் தெரிஞ்சுட்டு இருக்கா. ஆனால் நம்ம மனுஷால் என்ன சொல்கிறா, அது சொல்கிறது கிடையாது. நாங்களாம் ஆச்சாரிய சமாசனம் பண்ணிட்டுட்டோம், அதனால் இந்த மாதிரி சங்கு சக்கரங்கள்லாம் நாங்கள்லாம் தரிச்சுட்டு இருக்கோம், அதனால் வைஷ்ணவ சமாசீனம் பண்ணிட்டவா தான் எங்களுக்கு ஆகாரங்கள்லாம் கொடுத்து நாங்கள்லாம் பரிமாறிப்போம்னு சொல்கிற தைரியம் நமக்கு ரொம்ப பேருக்கு இப்போ இல்லை. சமுதாயத்தில் ஒத்தொத்தருக்கும் எத்தனையோ சிக்கல். இந்த உபன்யாசம் கேட்கறது ஒன்று தானே, அது உபன்யாசத்துக்கு கொஞ்ச நாய் கேட்டு ஏதோ நிம்மதியாக கேட்டுக்கலான்னு கொஞ்சம் அவகாசம் ஒதுக்கிறான், அதுக்கு அடுத்தது போனால் சமுதாயத்தில் சுழல் அகப்பட்டா போற அகப்பட்டுண்டு அது ஓட வேண்டியிருக்கு. அதில் இப்படியான சில விஷயங்களை சொல்கிறதுக்கோ எடுத்து கடைபிடிக்கிறதுக்கோ ரொம்ப சங்கடப்பட்டு போகிறா. லோகஸ்தி அப்படி இருக்குது, ஆனால் அது எந்த லெவலில் இருந்து எந்த லெவலுக்கு இறங்கி போயிட்டோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்த்து வர, அது தேசிகனுடைய லெவல்லேருந்து இந்த இப்போ இந்த லெவலுக்கு இறங்கி வந்துட்டோம், இது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம பரம்பரையில் இறங்கி இறங்கி வந்துட்டா அப்படின்றது ரொம்ப கண்ணுக்கு நிதர்சனமாக தெரியுது. இந்த ஒரு வார்த்தையிலேயே தெரியுது சுவாமி தேசிகனுடைய திருக்குமாரர் சாதிச்சார் பாருங்கோ, இந்த அனிந்திரிய உன்மாதகரீர்ஹவிர்பி என்று ஆகாரத்தில் ரொம்ப விசேஷமான கவனத்தோடு சுவாமி தேசிகன் திருவாராதனை பண்ணுவார். அதான் அந்த வஸ்துவில் பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிற வஸ்துவில் ரொம்ப கவனமாக நல்ல வசத்தியான வஸ்துவாக, அது எதை சாப்பிட்டா இந்திரியங்களுக்கு அது ரொம்ப புஷ்டி வந்து அது ஏதாவது தப்பான விஷயங்களை காட்டு காட்டு அப்படின்னு அலையாதோ, அது மாதிரியான வஸ்துக்களை தான் பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி தாமும் அதை அப்புறம் அனுயாகமாக சுவீகரிப்பார் என்று இந்த ஸ்லோகம். அது யாகம்னா என்ன, அனுயாகம்னா என்னன்னு நம்ம வழக்கத்தில் திருவாராதனத்தை யாகமாயும், அப்போ அனுயாகம்னு சொன்ன அந்த திருவாராதனத்தை ஒட்டி அதுக்கப்புறம் அந்த பிரசாத ஸ்வீகரணமாக நாம் சாப்பிட்றோம் இல்லையா, அது பெரியவாள் சாப்பிட்றான்னு சொல்கிறத அவள் அமுது செய்கிறான்னு சொல்கிறோமே, இப்படி அந்த திருவமுது செய்கிற வார விஷயத்தை அனுயாகம்னு சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறது. அதை பலவிதமாக சொல்கிறது. அந்தர்யாமி ஆராதனம்னு சொல்கிறது, இல்லை அனுயாகம்னு சொல்கிறது, இல்லை அமுது செய்கிறார்னு சொல்கிறது. இப்படி நம்ம பரிபாஷையில் சில சில வார்த்தைகள் எல்லாம் இதே தான் சொல்லும். அது அதில் அந்தர்யாமி ஆராதனம்னு ஒரு வார்த்தை உண்டு, அனுயாகம்னு ஒரு வார்த்தை உண்டு. இந்த ஸ்லோகத்தில் அனுயாகம்ன்ற வார்த்தையை பிரயோகம் பண்ணி சுவாமி குமார சாதிச்சிருக்கார். அனுயாகம்னா என்னென்ன, அதுவும் யாகம்தான், திருவாராதனமும் யாகம்தான், இதுவும் யாகம்தான். திருவாராதனம் நம்ம ஆற்றுல இருக்கிற அர்ஷாமூர்த்திக்கு ஆராதனம், அது ரொம்ப முக்கியமானது. நம்ம அனுஷ்டானத்திலேயே பிரதானமானது அங்கியாக இருப்பது திருவாராதனம். அந்த திருவாராதனம் முடிஞ்ச உடனே அந்த பிரசாத ஸ்வீகரணம் பண்ணுறது அனுயாகம். அந்த அனு இதுவும் யாகம்தான். இதுக்கு ஏன் யாகம்னு பேராக இருக்க முடியும்னா, இது நமக்கு ஒவ்வொருத்தருக்கும் அவளுடைய சரீரத்துக்குள்ளே இருக்கிற பெருமாளுக்கு ஹவிச சமர்ப்பிக்கிறது. அதுதான் அந்த இந்த வைஸ்வானரன் என்கிற அக்னி உள்ளே இருக்கார், அக்னி ரூபமாக இருக்கார் பெருமாள். அதனால தான் நமக்கும் பசிக்கிறது. அந்த அக்னி ரூபமாக இருக்கிற அகம் வைஸ்வானரோ பூத்வா பசாமியன்னும் சதுர்விதம் கீதையிலே சாதிக்கிறார். நான் தான் எல்லாருடைய வயதுலேயும் வைஸ்வானர அக்னி ஸ்வரூபமாக இருந்து எல்லாரும் சாப்பிட்ற சாதத்தெல்லாம் ஜெரிக்க பண்ணுறேன்னு சுவாதிக்கிறார். அதனால் நமக்குள்ளேயே பெருமாள் ஹிருதயத்திலையும் இருக்கார், வைஸ்வானர் அக்னியாயும் இருக்கார். அதனால் இந்த அக்னிக்கு ஆகாரத்தை போடணும், அந்தர்யாமியான பெருமாளுக்கு நிவேதனமும் பண்ணணும். அதனால் இது அந்தர்யாமியான பெருமாளுக்கு நிவேதனம் பண்ணி வைஸ்வானர அக்னி ஸ்வரூபமாக இருக்கிற பெருமாளுக்கு ஹவிச சேர்க்கணுன்றதுனால இதுவும் யாகம்தானே. அக்னியில் ஹவிச சேர்த்தா யாகம்தான், நமக்கோ பரிசுத்தமான வைஸ்வானர அக்னியில் இந்த ஹவிச சேர்க்கறதுனால இதுவும் யாகம். அந்த யாகமான பெருமாள் திருவாராதனத்தை முடிச்சுட்டு தான் இந்த யாகம் பண்ணணும். அதனால் இதுக்கு அனுயாகம்னு பேர். வசத்தியாக சொல்லியிருக்கா, வெறுமை சாப்பிட்றதுன்னு மாத்திரமில்லை, இது அனுயாகமாக சொல்லியிருக்கு, அந்தர்யாமி ஆராதனமாக சொல்லியிருக்கு. அதனால் அந்த அந்தர்யாமி ஆராதனத்தை சுவாமி யாகம் முடிச்சு திருவாராதனை முடிச்சுட்டு பெருமாளுக்கு நல்ல பரிசுத்தமான வஸ்துக்களை சமர்ப்பிச்சுட்டு அந்த பரிசுத்தமான வஸ்துக்களையே தாமும் சுவீகரிச்சுப்பார்னு. இப்போ இந்த அனுஷ்டானம் எப்போ ஆகும்னா, மாத்தியானிகமாகி திருவாராதனம் நிதானமாக நல்லா பண்ணி அதுக்கப்புறம் சுவாமி சாதம் செய்கிறார் எப்படி சொன்னால், அநேகமாக எப்படியும் அந்த 1 மணி 1.5 மணி 2 மணி காலம் ஆகிடும். தினமும் மத்தியானம் 1 மணி 1.5 மணி 2 மணி காலம் ஆகிடும். இது போல் மத்தியானம் பகல் பொழுது தாண்டினா அது சதுர்த்த காலபான பக்தஸ்யாத் அப்படின்னு சொல்கிறது. ஆரண்யகத்தில் வரைச்சே எப்போ சாப்பிடுவா பெரியவா அப்படின்னா, ஆரண்யகம்ன்றதான பாகத்தை அத்தியனம் பண்ணிச்சே சதுர்த்த காலபான பக்தஸ்யாத், பகல் பொழுதுலே என்ன சதுர்த்த காலம் அப்படின்னு பகல் பொழுது 6 வேளையாக்கினான்னு வச்சுக்கோங்கோ, அதில் 4வது காலத்திலே சாப்பிடுவா அப்படின்னு அங்கே ஆரண்யகத்தில் வரும். அது என்ன 4வது காலம் அப்படின்னா, பகல் பொழுது 6 ஆக்கினா அதில் 2 மணி நேரமாக பிரிச்சுட்டே வந்தேன்னா 4வது காலம்ன்றது அந்த 12 to 2 இல்லையா. அதனால் அது 1.5 வாக்கில் அந்த 2 மணிக்கு முன்னாடி சாப்பிடுவா, அப்படி தான் சாப்பிட்டா உடம்புக்கு ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லியிருக்கா. ஆனால் எல்லாருக்கும் காத்தால் எழுந்தால் ஏதாவது சாப்பிடாமல் இருக்க முடியல. இது ரொம்ப பேர் ரொம்ப அதிசயப்படுவா. இப்போ எனக்கு கேட்பா, நீங்கள் காத்தால் எழுந்தால் என்ன சாப்பிடுங்கோ அப்படின்னு, ஒன்றும் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு, ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்கோ அப்படின்னு. அவள் ஸோ கேட்குறது எதனா எதனா தோசை இட்லி பன்னு ரொட்டி அது மாதிரி ஏதாவது கேட்பா போல இருக்கு, ஒன்றுமே அவள் சாப்பிட மாட்டேங்கோ அப்படின்வா. அவன் ஒன்றும் சாப்பிட மாட்டேனே அப்படின்னு, சரி அப்போ என்ன ட்ரிங்க்ஸை சாப்பிடுவீங்கோ அப்படின்வா. நம்ம ஒன்றுமே சாப்பிட மாட்டேன்னு சொன்னதே ட்ரிங்க்ஸையும் சேர்த்து தானே சொல்கிறோம், ஆனால் அவள் என்ன ட்ரிங்க்ஸு கூடவா சாப்பிட மாட்டேன் அப்படின்னு, அது அதுவும் சாப்பிட மாட்டோமே, இன்னும் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு. ஒன்றும் பண்ண மாட்டா, திருவாராதனை 6 வரைக்கும் ஒன்றும் சாப்பிட்றது இல்லை, வழக்கம் இல்லை. ஆனால் அப்படியே உத்தியோகத்தில் இருக்கிறதுனால காத்தால ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி திருவாராதனை பண்ணிவிட்டு அப்போ ஏதாவது சாப்பிடுவேன் அப்படின்னா, அது எப்படி சார் அவ்வளோ நாய் ஒன்றும் சாப்பிடாமல் இருக்க முடியும்வா. நான் நினச்சிப்பேன் நம்ம பெரியவாள்லாம் தினம் 1 மணி 2 மணி வரைக்கும் ஒன்றுமே சாப்பிடாமல் இருந்தா. அதனால் அவளுக்கு அதெல்லாம் முடிஞ்சுது. ஏன் முடிஞ்சதுன்னா, அது பழக்கம்தான். எதை பழக்கிறோமோ அது ஏதோ பெரிய இமாலய அதிசயம் மாதிரி நினச்சிப்பா. கார்த்தால எழுந்து ஏதாவது சாப்பிடாமல் ட்ரிங்க்ஸ் சாப்பிடாமல் காஃபி டீ ஒன்றுமே சாப்பிட மாட்டேங்களா அப்படின்வா. 50 வயசு 52 வயசு ஆறுது, என் ஜென்மாவிலேயே இதெல்லாம் தெரியாது சார் அப்படின்னு சொன்னால் புரியவே புரியாத அவளுக்கு. ரொம்ப பிரமிச்சுப்போ, எப்பாடா எப்படி தான் இருக்கலோன்னுவா. இது எப்படி தான் இருக்கலோன்றது ஒரு பெரிய அதிசயமே கிடையாது. நாம் எல்லாம் உத்தியோகத்துக்கு போகிறவா, அதனால் உத்தியோகத்துக்கு போகிறதுக்கு தகுந்த மாதிரி ஏதாவது பண்ணுறோம். அந்த பெரியவாள் அது எனக்கு அத்தியனம் பண்ணி வச்சார் ஒருத்தர், அவர் சுவாமி நாவல் பார்க்க ஆறாமதாச்சார் சுவாமின்னு பேர். அப்படியே தினமும் பார்த்துருக்கேன். 2 மணிக்கு குறைஞ்சி ஒரு நாளும் சாப்பிட்டது கிடையாது. அப்போ காலத்திலேருந்து எப்படி தான் அவர் அந்த மாதிரி அனுஷ்டானத்தோடு 90 வயசு வரைக்கும் பார்த்துருக்கேன் அவரை, ஒரு நாளும் ஆகாரத்துக்கு அவசரப்பட்டதே கிடையாது. அது எப்படி சுவாமி அவளால் அந்த மாதிரி இருக்க முடிஞ்சதுன்னா, அது ஒன்றும் இல்லை, அது வெறும் கேவலம் பழக்கம் தான் அது. அது இதில் ஒன்றும் பெரிய அத்தியவசாயம் நம்ம சாப்பிடாமல் இருந்து காட்டணும் அப்படின்றதான எந்த வேகமுமே கிடையாது. அது வெறும் பழக்கம் தான் அது. அது சரீரத்துக்கு 2 வேளை ஆகாரம் போகிறோம், மற்ற சமயத்தில் அந்த சரீரத்துக்கு உலந்து போகாமல் இருக்கிறதுக்கு தீர்த்தந்தான் அவசியம், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. அதுவுமே கூட திருவாராதனம் பண்ணுற வரைக்கும் ஒன்றுமே ஒரு ஒரு சொட்டு தீர்த்தம் கூட சாப்பிடாமல் இருக்கச்சே ரொம்ப உற்சாகமாக இருப்பா. திருவள்ளம் பார்க்கலாம், திருக்குடந்தாண்டவெல்லாம் பார்த்துருக்கோமே. எப்படியும் 12 மணி 12, 12:30 மணிக்கு தான் ஆண்டவன் பிக்ஷை சுவீகரிச்சாகும். ஒரு லவலேசம் ஒரு தீர்த்தம் சாப்பிடணும்னு நினைச்சது கூட கிடையாது. ஆனால் எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக இருப்பார் பாருங்கோ. எல்லாம் சிஷியாலாம் நல்லா காத்தால ஜம்முன்னு சாப்பிட்டுட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாக ஏதாவது ட்ரிங்க்ஸாவது சாப்பிட்டுட்டு வந்து எப்படி உற்சாகமாக அவள்லாம் நடமாடிட்டு இருந்தாலோ அதை விட உற்சாகமாக ஆண்டவன் அதுவும் அப்புறம் காலக்ஷேமம் சாதிச்சு ஆசிரம லௌகிக காரியங்களையும் நிர்வாகம் பண்ணி வைதிக காரியங்களையும் நிர்வாகம் பண்ணி அது பெருமாளிடத்திலே பரிபூர்ணமான மனசோடே பாவத்தோடே அது சரணாகதி வரைக்கும் அந்த சரணாகதி பண்ணி வைக்கிறவன்னா அவள் எவ்வளவு பாவத்தோடு எவ்வளவு உற்சாகத்தோடு அது எப்படி இருப்பா இல்லையா, அந்த மாதிரியாக ஆண்டவனை நம்ம பார்த்துருக்கோமே. அதில் பெரியவாள் அனுஷ்டானத்தில் பழக்கத்தினாலேயே அவளுக்கு இது மாதிரியான அதில் அது ஒரு நாளைக்கு 2 வேளை மாத்திரம் சாப்பிட்றவனுக்கு வியாதியே வராதுன்னு புஸ்தகங்கள்லாம் போட்டிருக்கு. அது அந்த 2 வேளை மாத்திரம் ஆகாரம், அதுவும் சன்னியாசிகளுக்காக இருந்தால் 1 வேளை தான் ஆகாரம். 100 வேளை ஏதோ லகுவாக ரொம்ப பட்னியாக படுத்திருந்தா ராத்திரி உபதிரவம் பண்ண போகிறதேன்னு இந்த காலத்தில் ஆச்சாரியால் ஏதோ சில வச்சுருக்கா. அதுவும் பிராச்சீன ஆச்சாரத்தில் ரொம்ப அவள் அனுஷ்டானத்தில் அவ்வளவு பழகியிருக்கா, அவ்வளவு பழக்கத்தோடு இருந்தும் எப்பவுமே சாப்பிட்டுண்டு போக வர சாப்பிட்டுண்டு எவ்வளவு புஷ்டியாக எவ்வளோ உற்சாகமாக மற்றவாள்லாம் நடமாடுறாளோ அதே மாதிரி அவளும் நல்லா சௌக்கியமாக இருந்து உற்சாகமாக இருந்து பகவத் கைங்கரியங்கள்லாம் நல்லா பண்ணிட்டு எல்லாத்துக்கும் என்ன காரணம்னா அது அந்த சாத்விகமான ஆகாரமும் அதே மாதிரியான பழக்கமும் தான் காரணம். அதனால தான் அந்த சாத்விக ஆகாரமானது எப்படி சரீரமானது ஆகாரத்தையே கலியுகத்தை ஆசிரியிச்சிருக்குன்னு பார்க்கச்சே, அது சாத்விகமான ஆகாரம் அதே பழக்கம் அதுதான் அந்த வாளுக்கு பெரியவாளுக்கு எப்போவுமே ஒரு பெரிய தெம்பாவும் அதுவே மற்றவாளுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமாயும் இருந்திருக்கு. இந்த மாதிரி சுவாமி தேசிகனும் அதே மாதிரி எழுதியிருந்தார். 2 வேளை தான் ஆகாரம், அதில் 2 வேளை ஆகாரம் கிரகத்தால் அவசியம் பண்ணணும். ஏன்னா எப்படியாக்கும் அக்னிஹோத்திரம் அவசியம் 2 வேளையும் பண்ணணுமோ அதே போலே கிரகத்தன் அது விளக்காத நாட்களில் சாஸ்திரம் பண்ணக்கூடாது சாப்பிடக்கூடாதுன்னு சொன்ன நாள் தவிர மற்ற நாள்களிலெல்லாம் கட்டாயம் 2 வேளை அவசியம் பிராணாகுதி மந்திரங்களோடு சொல்லி தான் சாப்பிடணும்னு சொல்லியிருக்கு. அதை அதே மாதிரி கடைபிடிச்சுன்னு வந்தா சுவாமி தேசிகன் இப்படியாக ஆகார நியமத்தில் சாதித்த பிரகாரம். ஆகார நியமம் ரொம்ப சுவாரஸ்யமான கிரந்தம் அது. என்ன தீர்த்தம் எடுத்துக்கலாம்னு சொல்லிச்சே கூட சொல்லுவார், கங்கையல்ல திரண்டா நாள் வைத்த நீரும் கால் கழுவி மிகு நீரும் கலங்கள் நீரும் தங்கி நுழதாய் தீயால் காய்ந்த நீரும் சிறி குழுநீர் வழி தண்ணீர் பந்தல் நீரும் அப்படின்னு சொல்லி அது என்னென்னா கங்கையல்ல திரண்டா நாள் வைத்த நீரும் அப்படின்னு தீர்த்தம்னு தீர்த்தத்தை கூட பழைய தீர்த்தம் புது தீர்த்தம்னு வித்தியாசம் உண்டு. அனுஷ்டானத்துக்கு புது தீர்த்தம் தான் எடுத்துக்கணும், ஆகாரத்துக்கும் அப்படிதான். கங்கா தீர்த்தத்துக்கு மாத்திரம்தான் பழசுன்ற தோஷமே கிடையாது. மற்ற எல்லா தீர்த்தத்துக்கும் நேற்று தீர்த்தம் இந்த தீர்த்தம் வித்தியாசம் உண்டு. கங்கை அல்லது இரண்டா நாள் வைத்த நீரும் கால் கழுவி மிகு நீரும் கலங்கள் நீரும் கால் கழுவி மிகு நீரும் அப்படின்னு அந்த தீர்த்தத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து கால் அலம்பிட்டோம்னா மீதி தீர்த்தம் உதவாது. கலங்கள் நீரும் கலங்கின தீர்த்தம் உதவாது, அது எல்லாருக்கும் தெரியும். அப்படி அந்த தீர்த்தங்களை பற்றி சொல்லிட்டு வரைச்சா கூட சரி, இந்த தீர்த்தம்லாம் உதவாது இந்த தீர்த்தம்லாம் உதவும். தீர்த்தம்னா எந்த தீர்த்தம் உதவும், பால்னால் என்ன பால் உதவும், அது மாதிரி கீரை வகைகள்லாம் என்ன கீரைகள் வரும், கரங்க அதே மாதிரி கரமந்து வகைகள்லாம் என்ன கரமந்து வகைகள்லாம் உதவும், அது மாதிரி நிறைய சாஜஷன் வந்திருக்காரு தேசியம். வெத்தலை போடுறது கூட எப்படின்னு சாதிப்பார். அது ரொம்ப நல்லா இருக்கும். வெற்றிலை முன் தின்னாடே தின்னும் பாக்கும் வெற்றிலையின் அடி நுனியும் நடி வெளியிருக்கும் வெற்றிலையும் பாக்கும் உடன் கூட்டி தின்னும் வித வைக்கும் முதல் முடியா சிரமத்தார்க்கும். அந்த வெத்தலை சாப்பிடச்சே சொல்லுவார், வெத்தலை எப்படி சாப்பிடணும்னா வெற்றிலை முன் தின்னாதே தின்னும் பாக்கும் அப்படி முதல்ல பாக்கு போட்டுக்கணும் அப்புறம் வெத்தலையை போட்டுக்கணும்னு. அது சில பேர் சொல்றா இந்த வெத்தலை பாக்கு போடுறவா என்ன சொல்றா, ஐயோ முதல்ல பாக்கு போட்டா பாக்கு நாக்கு ஒரே தடிச்சு போயிடும், அப்புறம் வெத்தலையினுடைய காரம் அது தெரியவே தெரியாது, அப்புறம் டேஸ்டே தெரியாது, அதனால அப்படி சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்றா. ஆனா சில பேர் வெத்தலையும் அது பாக்கு எல்லாத்தையும் ஒன்னா போட்டுக்கிறா, ஏதோ ஒரு விதமா சாப்பிட்றா. ஒருத்தர் வெத்தலை சாப்பிடுறது ரொம்ப அவசியம்னு, சரீரத்துக்கு ரொம்ப தேவையான ஆரோக்கியத்தை தரும்னு, உடல்ல இருக்கிறதான வாயு தோஷங்கள் எல்லாம் மொத்தம் எடுத்துரும் அப்படின்னு. அவசியமா தாம்பூலம் சாப்பிடும், சாப்பிட வேண்டிய நாட்கள்லேயே ஆகாரத்துக்கு அப்புறம் தாம்பூல சர்வனம் கட்டாயம் பண்ணணும், பகல்லையும் பண்ணணும் ராத்திரியும் பண்ணணும். இதெல்லாம் அது நிமந்திரணம் இருந்தவா கட்டாயம் நிமந்திரணம் முடிஞ்ச உடனே அவசியமா வெத்தலை பாக்கு போட்டுக்கணும். இதெல்லாம் சாஸ்திரம் நல்ல விஷயங்கள்லாமே எப்பவுமே தவறாம சொல்லி கொடுக்கறது, அதை கடைபிடிக்காம விடுறதுனால தான் நிறைய தோஷம் வருது. எல்லாத்தையும் சாப்பிட்றா வெத்தலையை சாப்பிட்றதுக்கு விட்டுடுறோம், அது கடைசியில் பார்த்தா அது சாப்பிட்டதுனுடைய தோஷத்தெல்லாம் அது இன்னும் அதிகப்படுத்தி விட்டுறது. வெத்தலையை சாப்பிட்ருந்தா வேணால் சொன்னால் அது சரியாகுமோன்னுவோ, உடம்புல இருக்கிற கொலஸ்ட்ரால் அது இதெல்லாம் சரியாக போகும். அதெல்லாம் இன்னும் அனுஷ்டானத்தில் சொன்ன விஷயங்களில் முக்கியமானதெல்லாம் விட்டுட்டோம், அப்புறம் மாத்திரை மருந்துன்னு அல்லாட வேண்டியிருக்கு தேசிகன். அதனால் அந்த வெத்தலை சாப்பிட்றது ரொம்ப அவசியமாச்சு ஆகாரத்தில்ன்றதுனால அதுக்குன்னு ஒரு பாசுரமே தனியாக போட்டிருக்காரு அவர். வெத்திலை முன் தின்னாதே தின்னும் பாக்கும் வெற்றிலையும் நடுநிலையும் நடுவில் இருக்கும் வெற்றிலையும் பாக்கும் உடன் கூட்டி தின்னும். வெத்திலையும் பாக்கியும் சேர்த்து சாப்பிடாதுங்கோ, பாக்கு தனியாக முதல்ல சாப்பிட்ருங்கோ, அதுக்கப்புறம் வெத்திலை அதோட சொன்ன மூணாவது எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிடணும். சாப்பிடச்சே எப்படின்னா வெற்றிலையில் அடிநுனியும் நடுவில் இருக்கும், அந்த வெத்திலைக்கு நடுவில் ஓடுற நரம்பு இருக்க, அந்த நரம்பு ரொம்ப மோசமான நரம்பு, அது சிரா புத்தி விநாசினின்னு சொல்லியிருக்கு. அந்த நரம்பானது அது புத்தி மூளை அது ரொம்ப குறைஞ்சி போயிடுமா, இப்போல்லாம் ஐக்யூ அப்படிங்கிறாளே இல்லையா, அந்த ஐக்யூ ரொம்ப குறைஞ்சி போயிடுமா அது, அதனால அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்கிறார். சில பேர் வெத்தலை சாப்பிடுச்சே மேல் நரம்பு மாத்திரம் கிள்ளிட்டு கீழே மாத்திரம் கிள்ளிட்டு நடுவு மருந்து சாப்பிட்ருவா சாதிக்கிறார், சாப்பிடக்கூடாதுன்றார் அவர். அது ஏற்கனவே சிரா புத்தி விநாசினின்னு மகர்ஷி வாக்கியமும் இருக்குது, அதை வச்சு தான் சாதிக்கிறார். அதனால் வெற்றிலையும் பாக்கும் அடிநுனியின் நடுவில் ஏற்கும் அப்படி இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. அதே மாதிரி விதவைகள் சாப்பிடக்கூடாது, பிரம்மச்சாரிகள்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா வெத்தலை சாப்பிட்டானா உடம்புல ஒரு விதமான அதிக ஆரோக்கியம் வந்துடுறது, அந்த ஆரோக்கியம் வந்துடுதுன்னா மனசு கண்டபடி போகும், அதனால அவெல்லாம் சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் அந்த வெத்தலையை பற்றி கூட ஒரு தனி பாசனம் சாதிக்கிறார். எதுக்காகனா இந்த ஆகாரத்தில் அதுவும் ரொம்ப முக்கியமான அம்சம், அது இருந்துன்னா ஆகார தோஷங்கள்லாம் அது சரிப்படுத்தும். அதுக்காக அதை சாப்பிட்றேன்னு சொல்லிட்டு அதை தப்பாக சாப்பிட்ற போகிறாளேன்னு ரொம்ப கவலையாக, அது வெத்தலை சாப்பிட்றதுக்கும் முறை தப்பி சாப்பிட்டானா அது விபரீதமாக ஆக்கி விட்டுரும் அப்படின்றதுனால வெத்தலைக்கு ஒரு பாசுரம் மாதிரிலாம் நிறைய சாதிச்சிருக்கார். இதில் என்னென்னா தேசியன் இடத்துல என்ன விஷயம்னா இந்த அளவுக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுறவர் தேசியன் தான். மற்ற ஆச்சாரியால் நிறைய சாதிச்சிருக்கா, ஆனால் இருந்தாலும் நமக்கு எல்லாத்துக்கும் வழிகாட்டுவார் அப்படின்னு அரசிய திரைசாரத்தில் இந்த ஆகார நியமத்தை பற்றி சாதிக்கிறார். பிரபாவ விவசாய அதிகாரம் வரைச்சே அதில் ஆகார நியமத்தை பற்றி சாதிக்கிறார். என்ன சுவாமி ரகசிய திரைசாரத்தில் திருமந்திரம் தோயஞ்சரம ஸ்லோகத்தை பற்றி சாதிக்கிச்சே, இதே எதுக்கு சாதிக்கிறார் அப்படின்னு தோணும். ஆனால் தேசிகன் அப்படி அங்கே சாதிக்காமல் போயிட்டு இருந்தாருன்னா நமக்குமே ஆகார நியமம்னா எதனால எதுக்கு வச்சுருக்கா அப்படின்றத தேடுறதுக்கு அப்புறம் நிறைய புஸ்தங்களை தேட வேண்டியிருக்கும். ரகசிய திசாரத்தில் தேசியன் அந்த அழகாக சாதிச்சுன்னு போகிறார். நாம் கைங்கரியம் பண்ணதே சுத்தமாக இருக்கணும், அதை பிரபன்னனுக்கு பிரபாவத்தை இவ்வளோன்னு வியவஸ்தை பண்ணி வைக்கணும், அதனால் அந்த சமயத்தில் ஆகார நியமம்னா என்னன்னு அதையும் வியவஸ்தை பண்ணணும்னு சாதிக்கிறார் அந்த இடத்துல. அதனால் நம்ம ஆச்சாரியன் சுவாமி தேசியனுடையதான வழி எப்படின்னா எதுலையும் குறை வைக்கக்கூடாது. இது தெரியாமல் போயிட்டு வைஷ்ணவனுக்கு இதை சொல்லாமல் போயிட்டா நம்ம ஆச்சாரியால் இவன் என்ன பண்ணுவா அப்படின்னு யாருக்கும் எந்த பிரமமும் வரக்கூடாதுன்னு ரொம்ப திருவுள்ளத்தோட ரொம்ப கிருபையாக எப்பேற்பட்ட மகர்ஷிகளுக்கெல்லாம் மேலான சாட்சாத்து நித்திய சூரியா இருக்கக்கூடிய அந்த ஒசத்தியான பாவனையில மனோபாவத்தில் இருந்த சுவாமி தேசிகன் ரொம்ப சாதாரணப்பட்ட ஜனங்களுக்கும் புரியறதுக்காக ரொம்ப இறங்கி வந்து தேசிகன்னா நமக்கு பக்கத்திலேயே எப்பவும் நம்மோட இருந்து நமக்கு ஒரு நல்ல வழி காட்டுற பெரியவர்னு நாம் நினச்சிக்கலாம். அந்த மாதிரியாக நமக்கு கிரந்தங்கள்லாம் சாதிச்சிருக்கார். தேசிகனுடைய திவ்ய பிரபாவமானது எல்லா விதத்தினாலையும் எத்தனை அனுபவிச்சாலும் விசாரமா சொல்லிகிட்டே இருக்கலாம். அந்த மாதிரியான அனுபவமா இருக்கு. இந்த சுவாமி தேசிகனுடையதான இந்த வைபவங்களை சொல்ல ஆரம்பிச்சோ இப்போ அநேகமா 2-3 மாசம் ஆயிடுதுன்னு நினைக்கிறேன். ஏதோ சில தினங்கள் சொல்லலாம், சில வாரங்கள் சொல்லலாம்னு தான் நினைச்சேன். ஆனா அது சொல்ல சொல்ல இன்னும் சொல்லலாம் போல இருக்கு. இவ்வளவு சொல்றேனே, இதை குறைச்சிக்கலாமா அப்படின்னு கூட ஒரு வாட்டி இவள் ஆர்கனைஸ் பண்ணுறவா கிட்ட கேட்டேன். இல்லை இல்லை, அதை யாரும் குறைச்சிக்கவே வேண்டான்னு சொல்கிறா எல்லாரும். நம்ம ஆச்சாரியாவை பற்றி சொல்ல சொல்ல கேட்கணும் போல இருக்குது, அதனால் குறைச்சிக்கவே வேண்டான்னு சொல்கிறான்னா. அதனால தான் ஏதோ கொஞ்சம் நான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொல்லி எனக்கு என்ன ஒரு பெரிய சந்தோஷம்னா, என்னோடய சந்தோஷம் என்னன்னா, இதை சொல்லிகிட்டே வந்ததில் சுவாமி தேசிகனுடைய திருநட்சத்திரத்தின் போது கூட நாம் முன்னும் பின்னும் நம்ம தேசிகனை பற்றி நம்ம ஒரு பிரவச்சனம் இந்த பிரிட்ஜில் பண்ணோம் அப்படின்னு பல இடங்களில் பண்ணுறோம். ஆனால் இருந்தாலும் ஆச்சாரிய பரம்பரா அனுசந்தானம்னு இப்படி ஒரு ரெக்கார்டட் ஐட்டமாக, அதுவும் ரொம்ப பேர் திருப்பியும் எப்பவும் கேட்டுக்கலாம் போல் இருக்கிற ஒரு சீரியலாக ஆர்கனைஸ் பண்ணதில், இந்த சமயத்தில் நம்ம தேசிகனை பற்றியே சொன்னோமே இந்த 2 வாரமாக அப்படின்னு சொல்லி ரொம்ப சந்தோஷம். போன வாரம் ரெக்கார்டிங் வந்து கிளியராக இல்லை அப்படின்னு நிறைய பேர் சொன்னால், நான் சொல்லியிருக்கேன் ஸ்ரீராம்கிட்ட ரெக்கார்டிங் சரியா இல்லைன்றது கொஞ்சம் சரிப்படுத்தி கொடுங்க, ஏன்னா போன வாரம் கூட கேட்டதெல்லாம் சில பேருக்கு மிஸ் ஆகிருக்குன்னு சொல்கிறான்னு அவரை பார்த்துப்பார் நினைக்கிறேன். இந்த வாரம் இன்னோட முடிச்சுக்கிறேன், அடுத்த வாரம் திருப்பியும் இந்த ஸ்லோகம் மேற்கொண்டு சுவாமி தேசிகனுடைய அடுத்த அனுஷ்டானம் என்னன்னு, சுவாத்தியாய காலத்தில் தேசிகன் என்ன பண்ணுவார், யோக காலத்தில் என்ன பண்ணுவார்னு சொல்லி இந்த ஸ்தோத்திரத்தை முடிப்பார் சுவாமி குமாரர். அதை அடுத்த வாரம் பார்க்கலாம். கவிதார் கீர்த்திமாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குருவே நமஹ.
அடியன் நிஜமாவே பாக்கியம், அடியன் நிஜமாவே பாக்கியம் தேசிகர் திருநட்சத்திரத்துக்கு முன்ன பின்னியும் அவரை பத்தியே நினைச்சிருந்து கேட்டு இருக்கிறதுக்கு அந்த ரெக்கார்டிங்கையும் பார்த்து இது பண்றோம் சுவாமி.
ஏன்னா எங்கிட்ட நிறைய பேர் சொல்லிட்டா எனக்கும், ஐயோ பாவம் எல்லாரும் இவ்வளவு பேர் கேட்கறா போல இருக்க, அவெல்லாம் அவருக்கு அது கேட்க முடியலன்னு சொல்லச்சேதான் வந்து சொல்றா எங்கிட்ட. யாரும் சொல்லல, அது கேட்க முடியலன்னு சொல்லச்சேதான், ஐயோ கேட்க முடியலையே கேட்க முடியலையேங்கிறா. அதனால சரி நான் அவகிட்ட சொல்றேன் அப்படின்னு முன்னாடி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்லோகங்கள்லாம் போடுறது, அப்புறம் அது ஓபனா வைக்கிறது, அதெல்லாம் கொஞ்ச நாளைக்கு போறது. இப்போ இந்த ப்ரோக்ராம் முடிஞ்சாவிட்டு சில இதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் அப்படியே ஃபுல்லாகவே லோடாகி வருது. அதை வந்து அந்த முன்னாடி பின்னாடி இருக்கிற அந்த உபன்யாசத்தை தவிர மற்ற மேட்டர்லாம் டெலீட் பண்ணிவிட்டு உபன்யாசம் மற்றம் அனுப்பிச்சான்னா கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அது என்ன சௌரியம்னு அது அவருக்கு தான் தெரியும், அவர் சொன்னது அப்படி சொன்னார். அது என்னன்னு பாருங்க, அது உங்களுக்கு சௌரியமானு பாருங்க.
ஏன்னா
எவ்வளோ டைம் அது எப்படி டைம் அலாட் பண்ண முடியுமா, அது பாசிபிளாக என்னன்னு பாருங்க. அவர் சொன்னார் மாதிரி முன்னையும் பின்னையும் இப்போ ப்ரோக்ராம் வந்து இப்போ உபன்யாசம் 1 மணி 1.5 மணி நடக்கிறதுன்னா அது கிட்டத்தட்ட 1.5 மணி நேரம் கவர் ஆகுது. அது வந்து ரெக்கார்டிங் போது அது தேவையில்லாமல் இருக்கு அப்படின்னு சொன்னார். பாருங்க உங்களுக்கு என்ன முடியுமோ பாருங்க. அப்பா சௌக்கியமா இருக்கேன், அப்பா நான் இதில் பார்த்தேன், நான்
காஞ்சி
அப்பாவை பார்த்தேன், அப்பாவை பார்த்தேன். அம்மா அங்கே பார்க்கல, அம்மாவை பார்க்கல,
அப்பா
பேசினேன், ரொம்ப சந்தோஷம். அப்புறம் நான் பேசுறேன்
பாத்துக்கோங்க.
சரி ரைட்,
சந்தோஷம்.